ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சந்தேகம் தெளிதல் படலத்தில் கடந்த வகுப்பில் 131வது பாடலில் தொடங்கி 141வது பாடல் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 142வது பாடல்ல தொடங்க போறோம். இப்போ கடந்த 141வது பாடல்ல அவர் குருநாதர் என்ன சொல்லி கடைசியா முடிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த சத்து தான் சித்தா இருக்குது அப்படிங்கறத நமக்கு புரிய வச்சிட்டாரு. அதாவது ஒரு பிரம்மம் அப்படின்னா அதனுடைய இருப்புத்தன்மை எப்படி இருக்குது, இங்க இந்த பிரபஞ்சமா இருக்குதா இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு புரிய வைக்கணும்னா அதனுடைய லட்சணம் நமக்கு தெரியணும் இல்ல. அப்ப அதனுடைய லட்சணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு அறிவா இருக்குது, சித்தா இருக்குது அப்படின்னு நமக்கு புரிய வச்சுட்டாரு கடந்த பாடல்ல. இப்ப மீண்டும் 142வது பாடல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். வியாத சத்து முன்னம் விளங்குவது தன்னாலோ வேறொன்றாலோ, வாயால் வேறெனில் அதுவும் அசத்தோ சத்தோ, அசத்தேல் மலடி மைந்தன் பேயா காரியம் செய்யுமோ, சத்தென இப்படி அதையும் பிரித்து சொன்னால் ஓயாத அவத்தையாம் உதர்க்க விகற்பங்களை விட்டொழுத்திடாயே அப்படிங்கிறாரு. அதாவது இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, குரு போன 141வது பாடல்ல வந்து அந்த சத்து வந்து சித்தா இருக்குது அப்படின்னு சொல்லி சிசியனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, அவனுக்கு புரிய வச்சாரு. ஆனா அவன் வந்து அந்த சத்து சித்த பற்றி நிறைய சந்தேகங்களை எழுப்பிக்கிட்டே இருந்தான். 141வது பாடல்ல சொல்லி முடிச்சுட்டு இப்ப கண்டினியூஸா வந்து 142வது பாடல் என்ன சொல்றாருன்னா, வியாத சத்து முன்னம் விளங்குவது தன்னாலோ வேறொன்றாலோ அப்படின்னு ஒரு கேள்வி அவரே எழுப்புறாரு. அதாவது இப்ப நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த சத்தாகிய இருப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம். அது வந்து சித்தா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்ப அந்த சித்து இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, யார் தெரிஞ்சுக்கிறது, தெரிந்து கொள்பவன் ஒருத்தர் இருக்கிறான்ல அவனுக்கு தானே அது இருக்குங்கிறதே தெரியும். அப்படிப்பட்ட சித்தாக அது நானே தான் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயமே நமக்கு ரொம்ப ஆழமா புரியணுங்கிறத இங்க மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்துறாரு. அதனால என்ன சொல்றாருன்னா, மூன்று காலங்களிலும் நீங்காமல் எப்பொழுதும் இருக்கின்ற சத்து அந்த இருப்பு ஆதியிலிருந்தே இருக்கின்றது. அது வருவதும் இல்லை போவதும் இல்லை, அது ஆதி அந்தம் இல்லாதது. ஆனா அப்படிப்பட்ட அதை விளக்குவதற்கு வேறொன்று அதற்கு வேறாக தேவையும் இல்லை. அப்போ விளக்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை வாதத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த வாதத்தினுடைய அடிப்படையில கூட நம்ம அதை விசாரம் பண்ணி பார்த்தா அது சத்தா அசத்தா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம கண்டிப்பா வரத்தான் செய்யும். ஏன்னா அந்த விஷயத்தை வந்து ஒரு வார்த்தைகளால கூட சொல்ல முடியாது, ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு இருப்பு அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு. அதனால அது தன்னாலோ வேறென்றாலோ வாயால் வேறெனில் அதுவும் அசத்தோ சத்தோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் நமக்கு வந்துடும். அசத்தேல் மலடி மைந்தன், அசத்துன்னு சொன்னா அது வந்து பல விதமான குழப்பங்களுக்கு நமக்கு வழிவகுத்துடும். அது எப்படி இருக்கும்னா, குழந்தை பெற முடியாத மலடிக்கு வந்து மகன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்ற மாதிரி பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிறாரு. அப்ப இது போன்ற குழப்பங்கள் வந்து நிறைய உண்டாகுவதை வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அனவஸ்தா தோஷம் அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த அனவஸ்தா தோஷம்னா அதுக்கு ஒரு விளக்கமே கொடுக்க முடியாது, அது அந்த மாதிரி ஒரு பொருள், அது அதை வார்த்தைகளால் விளங்க வைக்கவும் முடியாது. ஏன்னா அது ஒரு அறிவு, அது ஒரு இருப்பு, அது ஒரு ஆனந்த பொருள். அதாவது ஒரு சித்தாக இருக்கக்கூடிய அந்த இருப்பு எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஆனந்த பொருளா இருக்குது. அது உணரத்தான் முடியுமே தவிர புலன்கள் வழியாக நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியுமானா, முடியவே முடியாது. அப்ப அதை நம்ம எப்படி வார்த்தையினால சொல்லி புரிய வச்சிட முடியும், அந்த இருப்பை, அந்த சத்த, அந்த சித்தன்னு சொல்லி அவரு மீண்டும் மீண்டும் அதை பற்றி விளக்கங்களை தெளிவுபடுத்திக்கிட்டே வராரு. அப்படி தெளிவுபடுத்தி கொண்டு வருகின்றவர் இந்த 142வது பாடல கொஞ்சம் சிஷியனுக்கு வந்து ஒரு மாதிரி கண்டிக்கிறார். எப்படி கண்டிக்கிறாருன்னா, இப்போ அந்த அனவஸ்தா தோஷம் உண்டாயிடுப்பா, அப்படி பண்ண என்ன ஆகுனா அவனுடைய குதர்க்கமான கேள்விக்கு வந்து சந்தேகங்கள் எழுந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு பதில் சொல்றது ரொம்ப சிரமம், அதனால அப்படிப்பட்ட ஒரு தேவையற்ற சந்தேகங்களை ஏற்படுத்தி கொண்டுவதை விட்டொழுத்திடுவாய் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஓயாத அவத்தையாம் குதர்க்க விகற்பங்களை விட்டொழுத்திடாயே அப்படிங்கிறாரு. இல்லைன்னா என்னன்னா, பேயா காரியம் செய்யுமோ, சத்தியன இப்படி அதையும் பிரித்து சொன்னால் அப்படிங்கிறார். ஏன்னா இப்போ இந்த மனசு என்ன பண்ணுது, பேய் போன்ற அலையுது, இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு ஒரு விஷயத்தை முழுமையாக உள்வாங்காம, அப்படி இவர் ஒன்று சொல்லிட்டாருனாலும் அதை அப்படியே ஏற்றுக்க மனசு வராமல் அடுத்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு பல்வேறு விளக்கங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த மனசு அப்படித்தான், ஒரு பேய் போல இந்த மனசு ஒரு அலைப்பாயும் தன்மை கொண்டது, இங்கேயும் அங்கேயும் அது நிலை கொள்ளாம தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பேய் போன்ற மனதினை கொண்டு குதர்க்கமான சந்தேகங்கள் எழுப்பதை நீ விட்டு ஒழுத்திடுவாயாக அப்படின்னு சொல்லி இந்த 142 பாடல்ல சிஷ்யனை ஒரு மாதிரி கண்டிக்கிறாரு. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், இப்ப நம்ம இதுவரைக்கும் படித்து வந்த பாடத்திட்டங்கள் வாயிலாக நம்ம என்ன தெளிவுக்கு வரணும் அப்படின்னா, இங்க வந்து சத்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அது சித்தாக இருக்கிறது அப்படிங்கறத தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சித்துனா அறிவாக இருக்கின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த சத்துக்கு உண்டான மூன்று விதமான பதங்களில வார்த்தைகளால பிரித்து கூறினாலும் கூட அந்த ஒன்றே ஆகிய பிரம்மத்துக்கு இங்க எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க முடியாது, வார்த்தைகளால் பிரிக்க முடியாது, அதற்கு நாமமும் ரூபமும் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பொருளை வந்து நம்ம நாமத்துல புரிய வச்சிட முடியுமா, அதை சத்துன்னு சொல்லி புரிய வச்சிடுமா, சித்துன்னு சொல்லி புரிய வச்சிட முடியுமான்னா சாத்தியமே இல்லை அப்படின்னா புராணங்களும் சொல்லுது, சாஸ்திரங்களும் சொல்லுது. அப்ப அதுல நம்ம தெளிவா இருக்கணும். அப்ப நம்ம இதுவரைக்கும் படிச்சு வந்த பாடத்திட்டத்திலிருந்து நம்ம என்ன ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பிரம்மம் அப்படின்னா பிரம்மத்துடைய லட்சணம் என்ன அப்படின்னா அது ஒரு சித்து, அது ஒரு அறிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அறிவு எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது, அதுதான் இருப்பு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட சித்தை வந்து சத்தாகத்தான் இருக்கிறது என்று தெரிந்து கொள்கின்றவர்கள் யாரோ அந்த நிலைப்பாட்டில ஆனந்தம் தானாகவே மலர்வதும் அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும்னு நீங்க சொல்றது சாஸ்திரம். அப்போ அந்த சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிற மூன்று விதமான குணபேதங்களா நம்ம பிரிச்சு பார்க்காம ஆன்மாவின் அந்த பிரம்மத்தின் நிலைப்பாடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இதை பற்றி பகவான் ஆதிசங்கரரும் அவருடைய பல நூல்கள்ல ரொம்ப ஆழமாக எழுதியிருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆன்ம போதம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலிருந்து 68 பாடல்கள்ல அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த பிரம்மத்தை பத்தி, ஆன்மாவை பற்றி. அதுல நம்ம ஒரு 61 பாடலை இங்க பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிய முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு ரெஃபரன்ஸா நம்ம இங்க எடுத்துக்கலாம். அந்த பாடல் 61 பாடல் என்ன சொல்றதுன்னா, யத் பாசா பாஷ்ய தேர்காதி பாஷ்யர்யத்துன பாஷ்யதே ஏன சர்வமிதம் பாதி தத் பிரம்மோத்யவதாரயே. 61 பாடல் ஆன்மபோதம். எது தரும் ஒளியால் சூரியன் முதற்கொண்டு அனைத்தும் பிரகாசமாக இருக்கின்றனவோ, எதனை அவைகள் எதுவும் ஒளிரச் செய்ய முடியாதோ, எதன் ஒளியால் இந்த உலகமெல்லாம் பிரகாசமாய் இருக்கின்றதோ, அந்த பொருளே பிரம்மம் என்று அறிவாய் அப்படின்னு இந்த 61 பாடல்ல ஆன்ம போதத்துல பகவான் ஆதிசங்கரர் தெளிவுபடுத்துறாரு. அதாவது பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் கொடுக்குறாரு. ஏன்னா பிரம்மம் அப்படின்னா என்ன என்ன தெரியாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, சூரியன் முதற்கொண்டு எல்லாவற்றிற்கும் எது ஒளியை கொடுக்கின்றதோ, அப்படி எல்லாவற்றையும் எது ஒளிரச் செய்கின்றதோ, எதன் ஒளியால் இந்த உலகம் எல்லாம் பிரகாசமாக இருக்கின்றதோ, அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் பிரம்மம் அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. இப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், அப்போ எல்லாவற்றையும் ஒளிர்விக்க செய்வது எது, அந்த அறிவு சித்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படிப்பட்ட சித்து இப்ப மனிதனாகிய நம்மிடத்திலேயும் பிரகாசிக்கின்றதுனாலதான் நமக்கு எல்லாமே ஒளிர்கின்றது. ஏன்னா நாம் காணுகின்ற இந்த ஒளி முதல் கொண்டு புறத்துல நம்ம ஒரு ஒளியை ஏற்றி வைத்தாலும் கூட அது எல்லாவற்றையும் எது அறிந்து கொள்கின்றது, நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த அக ஒளி தான் அறிந்து கொள்கின்றது, அந்த அக அறிவு தான் அறிந்து கொள்கின்றது. இப்ப சாதாரணமா நம்ம ஒளின்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், சூரிய ஒளியினை வச்சு பகல்ல நம்ம எல்லா விவரங்களையும் பார்க்கிறோம். இப்ப நல்ல வெளிச்சத்துல சூரியன் பிரகாசிக்கின்ற பொழுது நமக்கு எல்லாமே தெரியுது. அப்ப எப்படி தெரியுது, கண்கள் என்ற ஒரு புலன்கள் வழியாக நமக்கு காட்சி தெரிகின்றது. இரவு நேரத்துல சந்திரன்கிற ஒளியின் மூலமா நமக்கு காட்சிகள் தெரிகின்றது. அப்ப இந்த சூரியனும் சந்திரனும் இல்லாத ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலை எப்ப நமக்கு வருது, ஆழ்ந்த உறக்கத்துல வருது, ஆள் இருள்ல நம்ம போயிடுறோம். அப்ப அந்த ஆள் இருள்ல நம்ம போயிட்டா கூட அப்பயும் நான் இருக்கிறேன் என்று தன்னைத்தான் உணர்ந்து தன்னுடைய ஆனந்த நிலையை வந்து நம்ம அனுபவம் ஆக்குறோம். ஆனா அது மனம் இல்லாத நிலையில நம்ம என்ன பண்ணிடுது, அந்த அனுபவத்தை விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு உணர்ந்து கொண்டு நான் நன்றாக உறங்கினேன், ஆனந்தமாக உறங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியுது. அப்போ அந்த இருப்பு அந்த சித்து எப்படி இருக்குது, ஆனந்த நிலையில தன்னைத்தானே அறிந்து கொண்டிருக்கின்றது அந்த ஆழ்ந்த உறக்கத்திலும் கூட. அப்போ விழிப்பு நிலையில் அது எப்படி அறியுது அப்படின்னு நம்ம பார்த்தா, நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் சூரியன் இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லா பொருளும் தெரியுது, இரவுல சந்திரன் இருக்கிறனால எல்லா பொருளும் தெரியுது அப்படின்னு நம்ம இந்த புலன்களுடைய அடிப்படையில நாம இந்த உலகம் விரிகிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ரொம்ப டெப்த்ல போய் யோசனை பண்ணி பார்த்தோம்னா இந்த புலன்கள் இல்லாதவருடைய உலகம் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா நிச்சயமா இப்படி இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம கடந்த பாடங்கள்லயே பார்த்துருக்கோம். அதை மீண்டும் ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா இப்ப கண்களை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது எனக்கு தெரிகின்ற காட்சி கண் இல்லாத குருடனுக்கு அது மாதிரி இருக்குமா உலகம் அப்படின்னா இல்ல. நான் வந்து என்ன பண்றேன், கண்கள் இருக்கிறதுனால எனக்கு இந்த சூரியன் தெரியுது, சந்திரன் தெரியுது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் தெரியுது, மரம் செடி கொடிகள் தெரிகிறது, நீர் அருவி தெரிகிறது, அப்ப நான் எல்லாத்தையும் ரசிக்கிறேன். ஏன்னா எனக்கு கண்கள்ங்கிற ஒரு புலன் இருக்கிறதுனால கண்கள் வழியா காட்சியை கண்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் ரசிக்கிறேன். என்னுடைய உலகம் வந்து ஒரு ஆனந்தமயமாக ஒரு இயற்கை காட்சிகள் சூழ்ந்ததாக எனக்கு விரியுது. ஆனா கண்கள் இல்லாதவனுக்கு அப்படி ஒரு உலகம் விரியுமானா? இல்ல, அவனுடைய உலகம் வேற மாதிரி இருக்கும். அப்ப ஒவ்வொரு புலனும் இழப்பு ஏற்பட்டவனுக்கு ஒவ்வொரு மாதிரி உலகம் மாறும். ஏன்னா புரிதல்ங்கிறது மாறும் இல்லையா? இப்ப ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரு பொருளை சொல்றோம், இது பேனா இது பென்சில் அப்படின்னு ஒரு பொருளை வந்து நம்ம அதனுடைய காதல சொல்றதுனால அது உள்வாங்கி கொண்டு இதை பார்த்தா இது பேனான்னு சொல்லுது, இன்னொரு பொருளை பார்த்தா அது பென்சில் சொல்ல முடியுது. ஏன் இப்போ வந்து அந்த பொருளுக்கு உண்டான நாமத்தையும் ரூபத்தையும் கண்கள் வழியாகவும் காதுகள் வழியாகவும் சுட்டி காட்டிட்டோம். அப்ப அதனால அந்த குழந்தைக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணில் பார்த்தவொடனே இது பேனான்னு சொல்லும், இன்னொரு பொருளை பார்த்து பென்சில் சொல்லும், வேற மாத்தி சொல்லாது. ஏன்னா காதுகள் வழியாக அது உள்வாங்கி மனசுல பதிச்சு வச்சுக்கிட்டு இருக்குது, இது வந்து பேனா இது வந்து பென்சில் அப்படின்ட்டு. அப்ப இந்த புரிதல் வந்து அந்த கண்ணும் காது இருக்கிற குழந்தைக்கு ஓகே. அப்ப அது ரெண்டும் இல்லாம புலன் இல்லாத ஒருத்தோட நிலையை நினைச்சு பாருங்க, பேனா ஒரு பென்சில் அதுக்கு சொல்ல முடியுமா? அப்படி ஒரு நாமத்தையும் கொடுக்க முடியாது, அப்படி ஒரு ரூபத்தையும் கொடுக்க முடியாது. ஆனா அப்படி ஒரு நாமமும் ரூபமும் இல்லாத அந்த மனிதனும் ஒரு உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. அவனுக்குன்னு ஒரு உலகம் இருக்குத்தானே செய்யுது, நமக்கு தான் அந்த உலகம் தெரியாது. அவன் அந்த உலகத்துல இருக்கிறான், அவனுடைய உலகம் வேற மாதிரி இருக்குது. அப்ப அது மாதிரி நம்ம டெப்த்ல போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நாமளும் ஆழ்ந்து உறங்கும் போது உலகம் இல்லாம போயிடுது. அதே மாதிரி இந்த உலகத்துல இருந்து நம்ம புறக்க நிலைக்கு போகும்போது கனவு நிலைகளையும் வேற ஒரு உலகத்தை படைச்சுக்கிறோம். அப்ப இந்த உலகம் என்பது நம்ம புலன்களுடைய அடிப்படையில பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கிறது, மனதனுடைய அடிப்படையில பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கின்றது. இந்த புலன்கள் இல்லாத நிலையிலே, மனமும் இல்லாத நிலையிலே, ஆழ்ந்த உறக்கத்திலே இந்த உலகம் இல்லாமல் போய்விடுகின்றது அப்படின்னா, அப்ப இது எல்லாவற்றையும் எது அறிகின்றதோ அதுதான் அங்க அறிவு சித்து அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் தான் இருக்கின்றது, அதனுடைய இருப்பினால் தான் நீங்க எல்லாமே மலருகின்றது. அப்ப அப்படி மலரக்கூடிய இந்த விஷய சுகங்களை அந்த அறிவை உள்ளிருந்து பிரகாசிக்கிறதுனால தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதுங்கிறது நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்ப இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். இதை வந்து உபனிஷத் மந்திரமும் சொல்லுது, நான் ஏற்கனவே சுட்டி காட்டிருக்கின்றேன், இருந்தாலும் மீண்டும் அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நான் தத்ர சூரியோபாதி நான் சந்திர தாரகம் நேமா வித்யதோபாந்திகி குதோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வம் இதம் விபாதி அப்படின்னு ஒரு உபனிஷத் மந்திரம் இருக்குது. இது என்ன சொல்றது, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே சூரியன் ஒளிர்வதில்லை, சந்திரனும் நட்சத்திரங்களும் கூட ஒளிர்வதில்லை, மின்னல் கூட ஒளிர்வதில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் தீபாராதனை காட்டுகின்ற அக்னி எப்படி ஒளிர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு, அப்படி ஒளிர்கின்ற அந்த சுடரானது ஆன்மாவை அனுசரித்துத்தான் ஒளிர்கின்றது, அது எல்லாமே ஆன்மாவினால் தான் ஒளிர முடிகின்றது அப்படிங்கிறது இந்த உபனிஷத் மந்திரம் நமக்கு எடுத்து சொல்லுது. அப்ப இங்க ஆன்ம ஒளியால் தான், அறிவு ஒளியால் தான் இங்க எல்லாமே ஒளிர்கின்றது. எது எது ஒளிர்கின்றது? சூரியன், சந்திரன், விண்மீன்கள், மின்னல் முதல் கொண்டு கடைசியா நம்ம தீபாராதனை காட்டுற அக்னி முதல் கொண்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு ஒளியினால் தான் இவைகள் எல்லாம் ஒளிர்கின்றது. அப்ப இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா அந்த ஆரத்தினுடைய அந்த தீபாரதனுடைய விசேஷத்தன்மை என்ன அப்படி நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இங்க நான் இருப்பதனால்தான் அந்த தீபமே இங்கு ஒளிர்க முடிகின்றது. இல்லைன்னா அப்படி ஒரு ஒளி இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு எங்கிட்ட இருக்கணும் இல்ல? அப்ப நல்லா நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, இப்ப அந்த சித்து இருப்பு கொண்டிருக்கிறதுனாலதான், அதன் மூலமாகத்தான் நம்ம இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொன்றையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது தீபச்சுடரு, இது வந்து கோயில், இது வந்து கோயில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் கடவுள் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு எண்ணங்களாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஏற்றுதல் காரணத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொரு வடிவங்களையும் ஒவ்வொரு உருவங்களையும் உருவாக்கி வைத்துக் கொண்டு அதற்கு ஒரு பெயர்களையும் ஒரு ரூபங்களையும் கொடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து வெளிப்புறத்துல புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இப்படி புரிந்து கொள்வதற்கு எனக்குள்ளேயே ஒன்று இருக்குது, அதுதான் நான், என்னுடைய அறிவு அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ நாம் இருப்பதாக இப்ப நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலகம் உண்மையானா நிச்சயமா அப்படி இல்லை. அப்போ நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், இந்த உடல்ல தான் நான் இருக்கிறேனா அப்படின்னா, நிச்சயமா நான் இந்த உடல்லையும் இல்லை. ஏன்னா இப்ப இந்த உடல்ல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய புலன்களுடைய அடிப்படையில ஒவ்வொன்றையும் நான் பாக்குற மாதிரி உலகம் வேற மாதிரி தெரியுது, புலன்கள் இல்லாதவனுக்கு வேற மாதிரி உலகம் தெரியுது. இந்த புலன்களும் மனமும் இல்லாதவனுக்கு இந்த உலகமே இல்லாம ஒடுங்கி போயிடுது ஆழ்ந்த உறக்கத்துல. ஆனா அப்பயும் நான் இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியுது. அப்போ எப்ப நமக்கு இந்த பிரபஞ்சம் விரியுது, இந்த உடல் உணர்வு வரும்போதுதான் இந்த தூள உடல்ல நமக்கு உலகம் விரியுது. தூள உடல் வாயிலாக, கண்கள் வழியாகவும், காதுகள் வழியாகவும், ஐம்புலன்கள் வழியாகவும், மனதின் மூலமாகவும் இந்த உலகம் விரியுது. அப்ப இந்த புலன்களும் மனமும் இல்லாத நிலையில நான் இருந்திருக்கிறேன் இல்லையா. அப்படி நம்ம இருந்திருக்கிறோங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இப்ப நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடல் இருந்ததா நமக்கு அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஆனா நம்ம இருந்திருக்கிறோம், அப்படி இருந்ததுனாலதான் நம்ம இந்த உடம்புக்குள்ள வந்திருக்கிறோம். அப்ப நம்ம எங்க இருந்திருக்கிறோம்? ஒரு அணுவா இருந்திருக்கோம். அப்படி ஒரு அணுவா இருந்து நம்ம அம்மாவுடைய கர்ப்பப்பைக்குள்ள போய் ஒரு பிண்டமாக உடல் எடுத்து அப்புறம் வெளியே வந்து இந்த உயிராற்றலாகிய பிராணசக்தியை நம்ம உள்வாங்கி கொண்டு அப்புறம் இந்த புலன்கள் வழியாக ஒவ்வொன்றையும் நம்ம அனுபவமாக்குறோம். அப்ப இவ்வளவு விசேஷ சுகங்களும் நமக்கு புறத்துல இருந்து எப்படி கிடைச்சது? அந்த அறிவு சித்து விரதம் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் இத்தனையோ நமக்குள்ள தெரிய வருது. ஏன்னா சித்தியே இத்தனை மாதிரி பிரகாசிக்குது. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நான் இருக்கிறதுனாலதான் எனக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே பிரகாசிக்க முடியும். நான் இல்லைன்னா இங்க எதுவுமே பிரகாசிக்காது. அப்ப என்னுடைய உண்மையான இருப்பு என்ன? நான் இந்த உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த அணுவா, இல்ல அந்த அணுவுல இருந்து இந்த உடம்பு எடுத்து வந்து இந்த உடலா, அல்லது இந்த உடல் ஒரு நாள் போயிட்ட பிறகு நான் இல்லாம போயிடுவேனா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்குள்ள ஆழமா எழுந்திருக்கும் போது நமக்கு ஒரு நல்ல புரிதல் வருமா வரக்கூடாதா? இதுதான் விசாரம்ங்கிறது. இப்படி நம்ம நல்லா விசாரம் பண்ணி பார்த்தோம்னா இந்த உடல் எடுப்பதற்கு முன்னாடியும் நான் இருந்திருக்கிறேன், இந்த உடல் மூலமாக பல புலன்களை அடைந்து அதன் வாயிலாக நான் உருவாக்கி கொண்ட இந்த உலக அனுபவங்களும் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களும் எனக்கு மனமாக உருவாகி அதன் மூலமாக பல்வேறு சுகதுக்கங்களையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனா இதெல்லாம் நானா அப்படின்னா இல்ல, இதற்கு முன்னாடியும் நான் இருந்திருக்கிறேன். அப்ப அப்படிப்பட்டவன் நான் எப்படி இருந்திருக்கிறேன் அப்படின்னா நான் அறிவாகத்தான் இருந்திருக்கின்றேன். அந்த சித்து தான் நான். அந்த சித்து, அந்த உணர்வு, அந்த பிரம்மம்னு தான் அதுக்கு பெயர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அப்படிப்பட்ட என்னுடைய இருப்பு எப்படி இருக்குது? சச்சிதானந்தமயமாக இருக்கின்றது. சித்து வந்து சத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஒரு ஆனந்தமயமாக அது இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப இதை வந்து ரமண பகவான் வந்து என்ன சொல்றாருன்னா, அதே ஆன்ம போதத்துல அவரு பாடல் எழுதியிருக்காரு. காணும் தனை விட்டு தான் கடவுளை காணல், காணும் மனோமயமாம் காட்சி, தன்னை காணும் அவன்தான் கடவுள் கண்டானாம் அப்படிங்கிறார். அதாவது இங்க காணக்கூடியவன் யாரோ அவனே அந்த காட்சியாகவும் இருக்கின்றான், காணப்படும் பொருளாகவும் இருக்கின்றான். அப்போ இங்க ஆன்மா இருப்பதனால்தான் காண்பான் காட்சி காணப்படும் பொருள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வெளிப்படவே ஆரம்பிக்குது. அப்ப நான் இருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது அப்படிங்கறத நம்ம தெள்ள தெளிவாக இங்க புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த தாத்பரியத்தை, அந்த ரகசியத்தை தான் இங்க மகான்கள் வந்து ரொம்ப தெளிவுபடுத்துறாங்க. இப்போ இந்த உடலினுடைய அடிப்படையில, இந்த புலன்களுடைய அடிப்படையில வைத்துக் கொண்டு இந்த உலகம் இப்படித்தான் அப்படிங்கிறது நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிடக்கூடாது. ஏன்னா நம்மிடத்துல இல்லாத புலன்கள் வந்து கூடுதலாக வேற ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இன்னும் சில விஷயங்களை பார்க்கலாம் இல்லையா? யோசனை பண்ணி பாருங்களேன். இப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஐம்புலன்கள், கண்கள், காது, மூக்கு, நாக்குங்கிற விஷயங்கள் மூலமா விசேஷ சுகங்களை அனுபவமாக்குறோம். இப்ப என்னுடைய கண்களுக்கு காட்சியாகக்கூடிய விஷயங்களுக்கு மீறி என்னால் பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை கூட பார்க்கக்கூடிய ஒரு புலன் ஒருத்தங்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது இன்னொரு பிரத்யேக புலனாக இருக்குமா இல்லையா? அப்ப அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இந்த உலகம் இன்னும் வேற மாதிரி தெரியுமா தெரியாதா? யோசனை பண்ணி பாருங்களேன். இப்ப நம்மள இந்த கண்ணுடைய சக்தி எப்படி இருக்குன்னா, இந்த கண்ணுடைய ஃப்ரீக்குவன்சிக்குள்ளயும் இதனுடைய சக்திக்கு உட்பட்ட பொருள்களை தான் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப நம்ம கண்ணுக்கு புலப்படாத அந்த பாக்டீரியாஸ், அமீபா, வைரஸ் அப்படிங்கிற கிருமிகள் எல்லாம் நமக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருக்குது, ஆனா நம்மளால பார்க்க முடியல. இப்ப ஒரு கற்பனை பண்ணிக்கங்க, திடீர்னு ஒரு அபரிமிதமான சக்தி நம்ம கண்ணுக்கு வந்துடுது. வந்த உடனே நம்ம முன்னாடி அப்படியே சின்ன சின்ன நுணுக்கமான பொருள் அணு கூட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கற்பனையில. அப்போ உங்களுக்கு உலகம் எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இயற்கை காட்சிகள் நிறைந்ததாகவும், நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அழகு பொருந்திய கட்டடங்களாகவும், மனிதர்களாகவும் இந்த உலகம் விரியுமான்னா நிச்சயமா அப்படி இருக்காது, வேற மாதிரி இருக்கும். அப்போ பாருங்க, கண்ணிலேயே கொஞ்சம் சக்தி கூடிட்டா உலகம் வேற மாதிரி மாறிடுது. அப்போ கண் பார்வை இல்லாதவனுக்கு உலகம் வேற மாதிரி மாறிடுது. அப்போ நம்ம இந்த புலன்களை வச்சுக்கிட்டு இந்த உலகம் இப்படித்தான் அப்படின்னு தீர்மானம் பண்றது எவ்வளவு ஒரு அறியாமை அப்படிங்கிறத மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்ப நம்ம அதை நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கு தான் நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. விசாரம் செய்வதற்காக தான் பிரத்யேக பகுத்தறிவு நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப மிருகங்கள் எல்லாம் இதை ஆராய்ச்சி பண்ணி விசாரம் பண்ணி பார்க்காது. மனிதனாகிய நாம் மட்டும்தான் அந்த பிரத்யேக பகுத்தறிவின் வாயிலாக போன்ற ஆராய்ச்சிகளை நம்ம உட்படுத்தி நம்முடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன, இந்த பிறப்பு இறப்புங்கிறது எப்படி நடக்குது, இதுல இந்த உடல்ங்கிறது என்ன, இந்த மனம்ங்கிறது என்ன, இந்த உடல் மனம் கடந்த அப்பாற்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கிறதா, அப்ப நான் உண்மையிலேயே இந்த உடல் தானா, அப்ப நான் இந்த உடல் எடுத்து வருவதற்கு முன்னாடி நான் இருந்திருக்கணும் இல்ல, அப்ப நான் இந்த உடம்ப விட்டுட்டு எங்க போக போறேன், அப்போ உண்மையிலேயே மனம்னா மனம்ங்கிறது எந்த அடிப்படையில உண்டாகுது, எனக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் தானே மனம் உண்டாகுது. இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாம ஒரு புரிதல் இல்லாம இருக்கிற குழந்தைங்க கிட்ட போய் ஒரு பேனாவை காட்டி பாருங்க, ஒரு பென்சிலை காட்டி பாத்தீங்கன்னா அது இதுதான் பேனா இதான் பென்சில் சொல்லுமா? ஏன்னா அதுகளுக்கு இன்னும் அதை சொல்லி கொடுக்கவே ஆரம்பிக்கல. ஒரு கை குழந்தை விளையாடிட்டு இருக்கிற கை குழந்தை கிட்ட ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா அது ஒரு பொதுவா தான் பார்க்கும். அப்ப அது மாதிரி ஒரு மிருகமும் கூட பாத்தீங்கன்னா அதுக்கு ஐம்புலன்கள் நம்மள மாதிரியே இருக்குது, ஆனா அது நம்மள மாதிரி நாம ரூபங்களை ஏத்தி வச்சுக்கிட்டு பாக்குமா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா இது எல்லாம் நம்மிடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்கள் அப்படின்னு நமக்கு புரிய வரும். அப்ப இந்த எண்ணங்கள் இல்லாத நிலை எது உண்மையிலேயே அப்படின்னா அந்த அறிவு மட்டும்தான் அந்த உண்மையான நிலை, அதுதான் சத்தியமான நிலை, அதுதான் பிரம்ம நிலை, அதுதான் வெட்ட வெளி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அதனாலதான் இந்த சச்சிதானந்த ரகசியத்தை வந்து எப்படி மகான்கள் புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரம்மம் வந்து காலதேசத்துக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறது நமக்கு நிரூபிக்கிறாங்க. அப்புறம் இந்த காலதேசம் வந்து மாயை அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. எந்த அடிப்படையில காலதேசத்தை மாயைன்னு சொல்றாங்க? இப்ப நம்ம இதை வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் டெப்த்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில தானே நம்ம வந்து ஒவ்வொன்றையும் பொருளாகவோ ஒரு பெயராகவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு எண்ணமும் இன்னொரு எண்ணமும் எழுவதற்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கு பாருங்க. அந்த இடைவெளி எங்க இருக்குது? ஒரு எண்ணம் எழுவதற்கும் இன்னொரு எண்ணம் வந்து முடிவதற்கும் இடைப்பட்ட நேரத்துல ஒரு வெளி இருக்குது, அதை நம்ம இடைவெளின்னு சொல்றோம். அப்படி இருக்கிற இடைவெளி வந்து ரெண்டு எண்ணங்களுக்கு இடையில வர்றதுனால நம்ம இடைவெளின்னு சொல்றோம். இந்த எண்ணங்களே இல்லாத நிலைக்கு வந்து வெட்ட வெளின்னு சொல்றோம். இந்த இடம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப வெட்ட வெளின்னா அங்க எதுவுமே இல்லை, அதுதான் வெட்ட வெளி. அப்ப அந்த வெட்ட வெளியில ஒரு விஷயத்தை நான் திணிக்கிறேன், அப்ப அந்த விஷயத்தின் மூலமா எனக்கு ஒரு உருவம் உருவாகிடுது. அதாவது எப்படின்னா, ஒரு விஷயத்தை இப்ப பேனான்னு சொன்ன உடனே என்னுடைய எண்ணத்துக்கு வந்து ஒரு பேனா வந்துடுது. இப்ப அந்த பேனான்னு வந்த உடனே இந்த வெட்ட வெளிக்குள்ள ஒரு பொருள் உண்டாயிடுச்சு, அவ்வளவுதான். அடுத்த எண்ணம் வந்து எனக்கு பென்சில் ஒருத்தர் சொல்லி கொடுக்குற வரைக்கும் திருப்பி வெளி அப்படிதான் இருக்குது. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இருக்கிற மனநிலையில புரிஞ்சிக்கூடாது, ஒரு குழந்தையினுடைய மனநிலையில புரிஞ்சுக்கணும். ஒரு கை குழந்தைக்கு எதுவுமே ஏற்றி வைக்காத நிலையில அது எல்லாமே வெட்ட வெளியாதான் பார்க்கும். அதுக்கு ஒன்றும் தெரியாது. எந்த ஒரு புறத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள்ல நாமங்களும் ரூபங்களும் அதுக்கு பெருசா மாற்றி பார்க்க தெரியாது. ஏன் ரூபம் தெரியாதுன்னா, இப்ப கதவு பேனா பென்சில் வீடு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட பிறகுதான் அதுக்கு பிரிச்சு பார்க்கற தன்மை நம்ம கிட்ட வந்துடுச்சு. இப்ப பிரிச்சு பார்க்கற தன்மை நமக்கு எப்ப வந்தது? இதுக்கு பேரு வீடுன்னு சொன்னதுனால இதை வீடா பாக்குறேன், இதுக்கு பேரு பேனான்னு சொன்னோட நான் பேனாவா பாக்குறேன். ஆனா சின்ன குழந்தைக்கு இது வீடுன்னு சொல்லி தரல, இது பேனான்னு சொல்லி தரலங்கும் போது அதனுடைய பார்வையில நினைச்சு பாருங்க, இந்த உலகம் வந்து என்னன்னே தெரியாம ஒரு சும்மா காட்சியா இருக்கும், அவ்வளவுதான். இதுதான் சாட்சி பாவனைங்கிறது. இங்க ஒண்ணுமே தெரியாது, அப்படியே உலகம் இது விரிஞ்சிருக்கும். ஆனா அந்த உலகத்துக்கு எந்த ஒரு நாம ரூபங்களும் அங்க கொடுக்க முடியாது. இதுதான் ரூபம்னா அந்த ரூபத்துக்கு எப்படி பேருந்தா தானே சொல்லுவீங்க, இது வீடு இது பேனான்ட்டு. அந்த குழந்தைக்கு அதெல்லாம் சொல்லித்தரவே இல்லையே. அப்ப அந்த மனநிலையில நீங்க வெட்ட வெளியா இருக்கிறீங்க, அந்த அறிவா இருக்கீங்க, அந்த சித்தா இருக்கீங்க. அதுதான் சித்தனுடைய நிலைப்பாடு, அப்படிதான் இருக்கு சித்து அறிவு. அது வந்து இந்த எண்ணங்களால ஏற்றி வைக்கப்படுகின்ற பொழுது அதுக்கு நாமமும் ரூபமும் உண்டாகி விடுகின்றது. அப்படி உண்டாகின்ற பொழுதுதான் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களா நமக்கு உள்ள வந்து மனசுக்குள்ள போய் 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 இந்த உலகம் விரிஞ்சிடுது. ஏன்னா இவ்வளவு சூரிய சந்திரன்ல இருந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் நம்ம படிச்ச சயின்ஸ் சப்ஜெக்ட் தானே. ஸ்கூல்ல படிக்கும்போது நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்கல்ல, அப்ப அந்த அடிப்படையில நம்ம எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு பயங்கரமான உலகத்தை நம்ம ஒரு கற்பனையில வடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் அதுக்கு பெயரை கொடுத்துட்டு இருக்கிறோம், ஒரு உருவத்தையும் கொடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். இது ரெண்டுமே இல்லாத ஒரு நிலைப்பாட்டில் அந்த அறிவு இருக்குது அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கும் போது, அந்த அறிவு இருப்பதனால்தான் இதெல்லாம் நம்மளால தெரிஞ்சிக்கவே முடியுது அப்படிங்கிற அந்த அடிப்படை உண்மையை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எங்க மகான்கள் வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுகின்றார்கள். அப்போ அதை நம்ம நல்லா தெளிவு பண்ணிக்கணுங்கிறது தான் இந்த முதல் பாடல்லையே நான் இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுக்குறேன். 142வது பாடல்ல சிஷ்ய வந்து மீண்டும் மீண்டும் குதர்க்கமான கேள்விகளை கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு மாதிரி கடைசியா என்ன சொல்றாரு, ஒரு கண்டிப்பு பண்ணி சொல்றாரு, குதர்க்கமான கேள்விகளை கேட்காத, வீணாக இந்த சந்தேகங்கள் எழுப்பதை விட்டுவழிப்பாயாக அப்படிங்கிறாரு. ஏன்னா அவ்வளவு தூரம் நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு, எவ்வளவு தூரம் நமக்கு இந்த பாடல்கள் மூலமா தெளிவுபடுத்திட்டாரு. அப்ப நம்ம இங்க என்ன தெளிவா இருக்கணும், இங்க இறைவன்கிறவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா அறிவாகத்தான் இருக்கிறான். வேற எந்த ரூபத்திலையும் கிடையாது. அவன் அறிவுக்கு ரூபம் இருக்கா? நாம தான் ரூபத்தை கொடுக்குறோம். ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு பேனாவை பார்த்த உடனே அந்த பேனான்னு ஒரு பெயரை கொடுக்குறேன், அதுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து ஒரு நாமத்தை கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய மனதுல வந்து பேனாவா அது பதிவாகுது. ஆனா அது பேனான்னு தெரியல, பென்சிலும் தெரியாத பொழுது அது வந்து பார்ப்பதற்கு எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். வெளி மட்டும்தான் இருக்குது, மற்றபடி அங்க எந்த ஒரு நாமமும் எனக்கு கொடுக்கப்படவில்லை, எந்த ஒரு ரூபமும் கொடுக்கப்படவில்லை. அப்ப அந்த ரூபமும் நாமமும் எப்பொழுது நமக்குள்ள போகுதோ அப்போ நமக்கு இந்த உலகம் விரிஞ்சிடுது, உலகம் பிரிஞ்சிடுது, தனித்தனியா மாறிடுது, எல்லாம் நமக்கு வேறு வேறாக தெரியுது, எல்லாமே பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிரிவினைகள் நம்ம இடத்துல உண்டாகி விடுகின்றது. ஆனா சித்து வந்து அப்படி இல்லை, அது வந்து ஏக்கமாக எல்லையற்றதாக நிறைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட சித்து இருக்கிறதுனால தான் நமக்கு முன்னாடி எல்லாமே தெரியவும் வருது அப்படிங்கறத மகான்கள் வலியுறுத்துறாங்க. சித்துல வந்து எந்த சந்தேகம் வந்துடக்கூடாது. இங்க இறைவன் வந்து அறிவாக இருக்கிறான். அப்ப அந்த அறிவு தான் நானாகவும் இருக்கிறேன். ஏன்னா நான் இருப்பதினால்தான் இங்க எல்லாமே எனக்கு தெரியுது. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமையினாலே நான் எல்லாவற்றையும் நாமரூபங்களுக்குள்ள உட்படுத்தி கொண்டு என்னையும் நான் ஒரு உடலாக கருதி கொண்டு, அப்ப நான் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையில என்னுடைய மனதிலே இந்த உலகத்தை விரித்து கொண்டு அதிலே வேதமைகளை உருவாக்கி கொண்டு உரிமைகளால் நான் சிக்கிக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரணும். அடுத்தது 143வது பாடலும் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஸ்ருதியுத்தி ஒத்தது போல அனுபவமும் கேள், சுழுத்தி சுக ஆனந்தம் மிருத்தி வடிவாதலின் அவ் ஆனந்தமே அறிவாம், வேறு அங்கு இல்லை. கருது பிரளயம் சுழுத்தி இரண்டிலும் நீ இருந்து இருளை காண்கிறாயே, இருதயத்தில் இப்படி நோக்கி ஏக பரிபூரணமாய் இருந்திடாயே அப்படிங்கிறாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, மகனே இதுவரைக்கும் ஸ்ருதி யுக்திய ஒப்பிட்டு பலவாறான விஷயங்களை நான் உனக்கு கூறினேன், அதனுடைய அனுபவத்தையும் இப்ப நான் சொல்றேன், அது எப்படிப்பட்ட அனுபவம்னு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா இங்க வந்து சித்துங்கிறது எப்படி இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு திருப்பி விளக்கம் கொடுக்குறாரு. ஆழ்ந்த உறக்கத்துல ஏற்படுகின்ற சுகத்தினால கிடைத்த ஒரு ஆனந்தம் இருக்குது இல்லையா, அதனை விழிப்பு நிலையில வந்த உடனே நீ என்ன சொல்ற, நல்லா ஆனந்தமா தூங்குன அப்படின்னு நீ சொல்ற. அது உன்னுடைய நினைவுக்கு வருகின்றது. எப்ப வருது? ஆழ்ந்த உறக்கத்துல ஏற்பட்ட ஒரு ஆனந்த அனுபவம் உனக்கு விழிப்பு நிலையில வருகின்றது. நான் நன்றாக உறங்கினேன், ஆனந்தமாக உறங்கினேன் அப்படின்னு உன்னால சொல்ல முடியுது. அப்ப எப்படி இதை நீ தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னா, அந்த ஆழ்ந்த உறக்கத்துல மனமும் புத்தியுமே இல்லையே. அப்படி மனமும் புத்தி இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா, அந்த ஆனந்தத்தையே அறிவது எது என்றால் அதுதான் அறிவுப்பா. அந்த அறிவு தான் அந்த ஆனந்தத்தையே அறிந்து கொண்டிருக்கின்றது. அதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்தது ஆகிவிடுமப்பா அப்படின்னு நீங்க சொல்ல வர்றாரு. ஏன்னா நான் ஆனந்தமாக உறங்கினேன்னு சொல்றதுக்கு எது இருந்திருக்கணும், அந்த இடத்துல அறிவு இருந்திருக்கணும். ஏன்னா அந்த அறிவு தான் அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப உண்மையிலே உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குதுன்னா, அந்த அறிவை சார்ந்துதான் இருக்கிறது, மனதை சார்ந்து இங்க இல்ல. ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, மனமும் புத்தி இருக்கிறதுனாலதான் நான் இயங்கிட்டு இருக்கிறேன், இந்த இயக்கம் அதனாலதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி வைத்துக் கொண்ட நாம ரூபங்களில சிக்கிக்கொண்டு நாம படைத்துக் கொண்ட உலகத்தினுடைய அடிப்படையிலே நம்முடைய அனுபவங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இந்த உலகம் இல்லாத நிலையிலும் கூட, எப்போ ஆழ்ந்த உறக்கத்திலே, ஆழ்ந்த உறக்கத்திலே இந்த உலகமும் இல்லை, உறவுகளும் இல்லை, எதுவுமே இல்லை. இங்க மனைவி மக்கள் தெரியாது, பேங்க் பேலன்ஸ் தெரியாது, இந்த பிரபஞ்சத்துல சூரியன் சந்திரன் இருக்குதான் கூட தெரியாது, என்னை யார் என்று கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பிறந்தது ஆணா பிறந்துட்டேனா பெண்ணா பிறந்துட்டான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஆண் பெண் பேதமையெல்லாம் எப்ப தெரியுது, இந்த உடல்னு ஒண்ணு வரும்போதுதான் தெரியுது. ஆனா இந்த உடல் வருவதற்கு முன்னாடியே நான் இருந்திருக்கிறேன். அப்ப நான் எப்படி உண்மையிலே இருந்திருக்கிறேன், ஒரு அணுவா இருந்திருக்கேனா அப்படின்னா, அதுவும் சயின்ஸ் படிதான் அணு. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அதுதான் அறிவு, அதுக்கு வந்து உருவமே கிடையாது, அது இருப்பதினால்தான் இங்க எல்லாமே இருக்கின்றது அப்படிங்கறத சொல்லி வந்து, அப்ப அந்த ஆழ்ந்த உறக்கத்துல நான் ஆனந்தமாக தூங்கினேன்னு அந்த அறிவு தான் தன்னை தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது, தன்னுடைய இருப்பை, தன்னுடைய ஸ்புரணத்தை தன்னில் தானாய் அது எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த உணர்வு நிலையை நான் அந்த இடத்துல அறிய முடியவில்லை என்றாலும், விழிப்பு நிலைக்கு வந்தவுடனே என்னுடைய மனதின் வாயிலாக நான் அதை அறிந்து கொள்ள முடிகின்றது. அதுக்கான பிரத்யேக உடலும் மனமும் எனக்கு கிடைத்ததுனாலே அதை நான் அனுபவமாக்கி நன்றாக உறங்கினேன் அப்படின்னு சொல்ல முடிகின்றது அப்படின்னு அவருக்கு சுட்டி காட்டுறாரு. அதாவது அந்த அறிவு வந்து இங்க ஆனந்தமாக வியாபிக்கின்றது. அந்த ஆழ்ந்த உறக்கத்துல எதையுமே அறிய முடியாத அறியாமை சூழ்ந்த உறக்கத்தில் கூட அந்த சுகமான இருப்பை, அந்த சத்தை சித்தாக ஆனந்தத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த மனம்தான் இந்த புறத்துல ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையில வேதமைகளை உண்டாக்கி கொண்டு நாம ரூபங்களை சூட்டி கொண்டு பலவாறாக கற்பிதம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனா மனமற்ற நிலையிலே அந்த புத்தி கூட வேலை செய்யாத அந்த ஆழ்ந்த உறக்கத்திலே கூட தன்னுடைய இருப்பை அந்த அறிவு தண்ணில் தானே உணர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு எல்லாமே நல்ல தெளிவாக அறிவினுடைய நிலைப்பாடு புரிய வந்துடும். அப்போ அதை அறிகின்ற அறிவாகத்தான் நீ இருக்கின்றாய். அந்த கார் இருளில் கூட அந்த ஆழ்ந்த உறக்கத்திலே அந்த கார் இருளிலே, ஏன்னா அங்கே எந்த ஒளியும் இல்லை, சூரிய ஒளியும் இல்லை, சந்திர ஒளியும் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட நிலையில் கூட தன்னுடைய இருப்பை தான் அறிந்து கொண்டிருக்கின்றது அந்த அறிவு. அப்போ அதுதான் நீ அப்படிங்கிறத புரிஞ்சுக்குப்பா அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல அவர் தெளிவுபடுத்துறாரு. சொல்றாரு பாருங்க, கருது பிரளயம் சுழுத்து இரண்டிலும் நீ இருந்து இருளை காண்கிறாயே, இருதயத்தில் இப்படி நோக்கி ஏக பரிபூரணமாய் இருந்திடாயே அப்படிங்கிறார். அப்போ அதை பற்றி உன் இருதயத்தில் விசாரித்து சத்தே சித்து சித்தே ஆனந்தம் என்று புரிந்து கொண்டு அந்த சச்சிதானந்தமாகிய நிஜஸ்வரூபமே நான் என்று அறிந்து கொண்டு அந்த ஒன்றேயான பிரம்மத்திலே பூரணமாய் இருந்திடுவாயே அப்படின்னு சொல்லி இந்த 143வது பாடல்ல மீண்டும் சிஷ்யனுக்கு வந்து ரொம்ப ஆழமாக அந்த சித்தனுடைய இருப்பை வந்து தெளிவுபடுத்துறாரு. அப்ப இங்க அறிவாகத்தான் பிரம்மம் இருக்கின்றதுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். பிரம்மம்னாலே அது அறிவு தான் அப்படின்னு நம்ம தெல்ல தெளிவாக வந்துடணும். எந்த ஒரு குழப்பத்துக்கும் மீண்டும் மீண்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத எங்க மகான்கள் நமக்கு வலியுறுத்திக்கிட்டே வராங்க. அடுத்தது 144வது பாடல்ல, பல கலையும் உணர்ந்த குரு மொழிந்தபடி இவனும் அனுபவம் விடாமல் பல மலரின் மது போல சச்சிதானந்தம் ஒன்றாம் பரமார்த்தத்தை பலபொழுதும் கண்மூடி சமாதி இருந்தான். விழுத்து பார்த்தபோது பல வடிவாம் சராசர சித்திரங்கள் எல்லாம் தோன்றும் ஒரு படமானேனே. இப்ப என்ன சொல்றான் இந்த 144வது பாடல சிஷ்யன் சொல்றான், அனைத்து வேத வேதாந்த சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்த குருவின் உபதேசத்தின் மூலமாக சிஷ்யனான இவனும் பலவாறான சந்தேகங்களை கேட்டு அவைகளை அறிந்து பல மலர்களில் இருந்து தேனை கொண்டு வந்து சேகரித்த தேன் எப்படி பல்வேறு விதமான மலர்களிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த அந்த தேனினுடைய சுவைகளை எல்லாம் ஒரே சுவையாக கொடுக்கின்றதோ, அதுபோல பலவாறாக கருதப்பட்ட வேதமிகளாலே சத்து சித்து ஆனந்தம் என்ற பத பேதமிகளாலே நம்மளால் ஏற்று வைத்துக் கொண்ட பெயர்களின் மூலமாக உருவாக்கி கொண்ட பத பேதமைகளினாலே அறியாமையில் இருந்த என்னுடைய நிலையை மாற்றி அந்த சத்து சித்து ஆனந்தம் என்ற மூன்றும் சேர்ந்த ஒன்றேயான பரமாத்மாவாகத்தான் சித்து இருதயத்திலே இருந்து கொண்டு எண்ணற்ற நிலையிலே என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறிந்து கொண்டு என்னுடைய சுரூப நிஷ்டையிலே சமாதியிலே நான் திளைத்திருக்கின்றேன் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த மாதிரி நான் திளைத்திருக்கின்ற பொழுது நான் மீண்டும் இந்த உடல் என்ற விஷயத்துக்குள்ளும் மனம் என்ற விஷயத்துக்குள்ளும் நான் வருகின்ற பொழுது என் எதிரே பலவாறாக காட்சியாகின்ற இந்த உலகம் ஒரே துணியில் வரையப்பட்ட சித்திரத்தை போன்று அனைத்தும் ஒன்றாய் அந்த சச்சிதானந்த பிரம்மமாய் எனக்கு விளங்குகின்றது அப்படிங்கிறான் சிஷ்யன். அவன் எப்படி சொல்றான்னா, இந்த இடத்துல ஓமானம் எப்படி கொடுக்குறான்னா, ஒரே துணியில் வரையப்பட்ட பலவிதமான சித்திரங்கள், அதை நம்ம எப்படி கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு வெள்ளை வேஷ்டியை எடுத்து பிரித்து வச்சு அந்த காலத்துல வந்து படம் வரைவாங்க. அப்போ ஒரு வெள்ளை வேஷ்டியை பிரித்து வச்சுட்டு அதில் ஒரு பக்கத்தில் நதி ஓடுற மாதிரி வரைவாங்க, ஒரு பக்கம் கிணறு இருக்கிற மாதிரி வைப்பாங்க, ஒரு பக்கம் விவசாயி வந்து வயல்வெளியில் அப்படியே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வரைவாங்க. அப்போ நீங்கள் அந்த படத்தை அந்த ஒரு வேஷ்டியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சித்திரங்கள் இருக்கும். அப்போ இந்த எல்லா சித்திரங்களும் சேர்ந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா அந்த வேஷ்டியில் ஒரு இயற்கை காட்சி இருக்கும், அழகான ஒரு இயற்கை காட்சி. ஒரு ஓரத்தில் சூரியன் பிரகாசிக்கும், ஒரு மரம் இருக்கும், ஒரு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இயற்கை சித்திரத்தை ஒரு வெள்ளை துணியில் வரைஞ்சா எப்படி ஒரு பார்ப்பதற்கு ரம்யமாகவும் அழகாகவும் நமக்கு காண்கின்றதோ, அது போல எனக்கு இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு வெள்ளை துணியில வரையப்பட்ட ஓவியம் போல இருக்கின்றதுங்கிறான் சிஷ்யன். இதை அப்படியே என்ஜாய் பண்றது அனுபவமா இருக்கு எனக்கு, நான் ஒரு வெள்ளை துணியில வரையப்பட்ட ஓவியம் போல இந்த உலகத்தை நான் பார்க்குறேங்கிறது இங்க சொல்றான். அதுதான் அவனுடைய இந்த பாடலில் சொல்றான் பாருங்க. சமாதி இருந்தான் விழுத்து பார்த்தபோது பல வடிவாம் சராசர சித்திரங்கள் எல்லாம் தோன்றும் ஒரு படமானானே. படம்னா இங்க துணின்னு அர்த்தம். சமஸ்கிருத வார்த்தை மணிப்பிரவல வார்த்தையில வந்து படம் அப்படின்ற துணி அப்படின்னு பேரு. அப்ப அந்த ஒரே துணியில சராசர சித்திரங்கள், அண்ட சராசரங்கள் எல்லாம், சூரியன் சந்திரன்கள் கோடானு கோடி விண்மீன்கள், அப்புறம் இந்த பூமி, அந்த பூமியில இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஜீவராசிகள் எல்லாமே ஒரே துணியில வரையப்பட்ட ஓவியம் போல எனக்கு காணுகின்றது அப்படின்றத இந்த பாடல்லாம் தெளிவு பண்றான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் ஜீவன் முக்தர்களின் நிலை என்று நான் உணர்ந்து கொண்டு அந்த துணியை போன்று பலவாறாக காணப்படுகின்ற இந்த உலகத்தை தன்னுள் ஒன்றாய் கண்டு தன் சொரூபத்தில் நின்றானே அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல அவர் தெளிவுபடுத்துறாரு. 144வது பாடல்ல சிஷ்யனுடைய நிலைப்பாட்டையும் இங்க தெளிவுபடுத்துறாரு. அடுத்தது 145வது பாடல், இதயமொத்த சத்குருவே நமக்கு இதுவே வினோதமன்றி இனி வேறு உண்டோ? அதை உரைத்தும் அதை நினைத்தும் இருப்பது அன்றோ ஞானிகளுக்கான நீதி? முதல் உரைத்த துரியாதீதமும் ஏழாம் பூமியும் முக்கியமாம் என்ற பதமும் அதன் வகையும் எனக்கு எளிதாக தெளியும் வண்ணம் பணித்திடீரே. இப்ப என்ன சொல்றான், 145வது பாடல்ல நல்ல தெளிவுக்கு வந்துட்டேன். இந்த பிரபஞ்சத்தை வந்து ஒரு வெள்ளை துணியில் எழுதப்பட்ட ஓவியம் போல இந்த பிரபஞ்சத்தை நான் பாக்குறேன். அது எப்படி எனக்கு பார்க்க முடியுது? என்னுடைய அறிவினாலே. நானே தான் சித்தா இருக்கிறேன். இப்ப அறிவுங்கிறது யாரு? பிரம்மம். இப்ப அந்த பிரம்மம் இருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சமே இருக்குது. அப்ப இங்க நான் இருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது. ஏன்னா நான் யார்? அந்த பிரபஞ்சத்துக்கு வேறானவனா இல்ல அந்த பிரம்மத்துக்கு வேறானவனானா? இல்ல. ஆனா உண்மையிலே நான் எப்படிப்பட்டவன்? சித்தானவன், அறிவானவன் தெரிஞ்சுக்கிட்டா அப்ப என்னுடைய இருப்புனாலதான் இந்த பிரபஞ்சம் விரிகின்றது அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப நான் தான் இதெல்லாம் உலகத்துல இவ்வளவு வண்ண காட்சிகளை ஒரு துணியில வரைஞ்சி வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு புரியுது அப்படிங்கிறது அவன் சொன்னான். அப்ப இங்கவும் அதே தான் சொல்றான். இப்ப 145வது படல, இப்ப நீங்க எப்படி இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களோ குருநாதரே, நீங்க நல்ல தெளிவுலையும் இந்த மாதிரி ஞானத்துல இருக்கிற மாதிரி நம் இருவரின் உள்ளமும் ஒன்றென செய்த சத்குருவே. இப்ப இங்க வந்து இனிமேல் பேதமை இல்லை, ஏன்னா எல்லாம் ஒன்றாகி விடுகின்றது. அப்ப இங்க குரு சிஷ்யன்கிற அந்த பேதமையை கூட மாறி இருவருடைய உள்ளமும் ஒரு உள்ளமாக மாறி விடுகின்றது. ஏன்னா இங்க என்னுடைய மனம் வேறு உங்களுடைய மனம் வேறுங்கிறதுலாம் எப்போ புரியும்? என்னுடைய ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு உலகம் புரியும், உங்களுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் மாதிரி உங்களுக்கு உலகம் புரியும், இன்னொருத்தருக்கு அப்படி இருக்கும். இப்ப இங்க சிஷ்ய நல்ல ஒரு தெளிவுக்கு வந்ததுனால இப்ப குருவனுடைய நிலைப்பாடு என்னவோ அதே புரிதலுக்கு இவனு வந்துட்டான். அப்ப இவன் என்ன சொல்றான், நம்முடைய இருவருடைய உள்ளமும் ஒன்றென செய்த சத்குருவே, எனக்கு ஆத்மஸ்வரூபமான பரபிரம்மத்தை வேதாந்த மகா வாக்கியங்களினால் உபதேசித்து அதை அனுதினமும் சிந்திக்க வைத்து எண்ணங்களற்ற நிலையிலே அதை உணரவும் வைத்து அந்த பிரம்மமும் நானும் வேறு வேறு அல்ல என்ற மகிழ்ச்சியிலே திளைக்க வைத்த வினோதமான அனுபவத்தை எனக்கு நீங்கள் அனுபவமாக்கி கொடுத்திருக்கின்றீர்கள். மேலும் எப்பொழுதும் அதை பற்றியே பேசுவதும் அதையே நினைத்துக் கொண்டிருப்பதும் மட்டுமே ஞானிகளுடைய தர்மம் என்று அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாங்கள் ஏற்கனவே கூறிய அந்த துரியாதீதமும் ஏழாம் பூமியும் ஒரு சாதகனுக்கு மிக முக்கியம்னு சொன்னீங்க. அப்ப அதை பற்றிய விவரங்களை மேலும் அறிய ஆவலாக உள்ளேன். ஆகவே தாங்கள் தயவு செய்து அதனுடைய பதமும் வகையும் பற்றி விரிவாக எனக்கு கூற வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். இந்த 145வது பாடல்ல பாருங்க சொல்றான், முதல் உரைத்த துரியாதீதமும் ஏழாம் பூமியும் முக்கியமாம் என்ற பதமும் அதன் வகையும் எனக்கு எளிதாக தெளியும் வண்ணம் பணித்திடீரே. அப்ப இவன் ஒரு நல்ல புரிதலுக்கு வந்துட்டேங்கிறான், நான் நல்ல தெளிவுல இருக்கேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவன் என்ன பண்றான்னா, இன்னும் எனக்கு இதை பற்றிய நினைப்பிலேயே நான் எப்படி இருக்கணும்னு விரும்புறேன், ஏன்னா இந்த மாதிரி நிலைப்பாட்டுக்குள்ள வந்த பிறகு எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இப்ப இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு மாயத்தோற்றம், என்னால் உண்டாக்கி கொள்ளப்பட்ட, என் மனதினால் ஏற்றி வைத்துக் கொள்ளப்பட்ட ஒரு எண்ணங்கள் தான் இதெல்லாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நான் இந்த எண்ணங்கள் அற்ற நிலையில அந்த தூய அறிவாக நான் பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படிப்பட்ட ஒரு பிரகாச நிலையில நான் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த உடலும் மனமும் என்னை அப்பப்போ திருப்பி அதை இந்த உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபடுத்த பாக்குது. ஏன்னா அந்த சத்துவ சித்துங்கிற நிலையில நான் வந்துட்டாலும் கூட இந்த உடலை விட்டுட முடியாது இல்ல. ஏன்னா ஒரு நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பூர்ண தன்மை நமக்குள்ள வந்துட்டாலும் பூர்வ சம்ஸ்காரத்தினுடைய விளைவுகளாக இந்த உடல் வந்திருக்குது. அப்ப அந்த நிலைப்பாட்டை தெரிந்து கொண்டதுனால இந்த உடல் வேண்டாம்னு உடனே அதை உதறிட முடியாதுங்கிறதுனால இந்த உடல் இருக்கின்ற வரைக்கும் இது சம்பந்தமான காரியங்களை நான் செய்து கொண்டிருக்க விரும்புகின்றேன். அப்ப இது போன்ற ஆத்மஞான விஷயங்களை எனக்கு உபதேசம் பண்ணுங்க. அந்த அடிப்படையில் நீங்க சொன்னதை பார்க்கும்போது அந்த ஞானிகளுக்கான நீதி என்ன சொன்னீங்க? முதல் உரைத்த துரியாதீதமும் ஏழாம் பூமியும் முக்கியம்னு சொன்னீங்க. அப்ப அதை பற்றி எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த 145வது பாடல்ல கேட்கறான். அப்ப அதுக்கு குரு 146வது பாடல என்ன சொல்றாருன்னா, வினவமிடத்து அஞ்ஞான பூமிகள் ஏல், ஞான பூமிகள் ஏல் என்பார். இனி அவற்றுள் அஞ்ஞான பூமிகள் ஏழையும் முந்தி இயம்பக்கேளாய். தனிவித்து சாக்கிரம், சாக்கிரம் மகா சாக்கிரம், சாக்கிரத்தை சார்ந்த கனவு, கணா கனவு சாக்கிரம், சுளுத்தி என்று ஏழு பேர் கணித்தார் மேலோர். இங்க வந்து ஏழு விதமான அஞ்ஞான பூமிகளைய இப்ப சொல்றாரு. அப்ப முதல்ல என்ன சொன்னாரு, ஞான பூமிகள் ஏழை சொன்னாரு கடந்த பாடல்கள்ல. மனிதன் வந்து எதனால அஞ்ஞானியா மாறிடுறான், ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில அந்த ஞானத்திலிருந்து நழுவி கீழே வந்துடுறான். ஏன்னா உண்மையிலே இவனுடைய சொருபம் என்ன, மனிதனுடைய சொருபம் என்ன, சித்து தான், அறிவு தான். ஆனா அவன் அறிவிலிருந்து கீழே ஏன் இறங்கினான், இந்த மனித உடலுக்குள்ள வந்த உடனே அவனுக்கு அந்த அதீத மெச்சூரிட்டி வந்ததுனால அந்த அறிவை அறிந்து கொள்வதற்கு பதிலாக அஞ்ஞானத்தை ஏற்றி வைத்துக் கொண்டான். ஏன்னா இந்த மனித உடனுடைய பிரத்யேக நோக்கமே தான் அந்த அறிவு என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் கிடைத்திருக்கின்றது. ஆனா இவன் இந்த மனித உடலை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டான். அந்த அறிவை அறிந்து கொள்வதற்கு பதிலாக அறியாமைகளை ஏற்றி வைத்துக் கொண்டான். அது மாதிரி அஞ்ஞான பூமிகள் ஏழு இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஏழு என்னென்னா, தனிவிதை சாக்கிரம், சாக்கிரம், மகா சாக்கிரம், சாக்கிர சொப்பனம், சொப்பனம், சொப்பன சாக்கிரம், சுளுத்தி. அதாவது இங்க என்னன்னா மூன்று நிலைகள் தான், அந்த ஜாக்கிரதா அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தை அப்படின்னு நான் மூணு அவஸ்தைகள் பார்த்தேன் இல்லையா. அந்த ஜாக்கிரதாங்கிற வார்த்தையை இங்க சாக்கிரம்னு சொல்றாரு. கனவு நிலையை சொப்பனம், ஆழ்ந்த உறக்க நிலையை சுளுத்தி அப்படின்னு இந்த மூன்று வார்த்தைகளை சொல்லி அந்த ஜாக்கிரதனுடைய அவஸ்தைகளையே பிரிக்கிறார். தனிவிதை சாக்கிரம், சாக்கிரம், மகா சாக்கிரம், அப்புறம் சாக்கிர சொப்பனம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுக்குறாரு. அதை பற்றிய விவரங்கள்லாம் எப்படி என்னென்னங்க அது, அதாவது இப்போ சாக்கிர சொப்பனம்னா என்னங்க, தனிவிதை சாக்கிரம்னா என்னங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த பாடல்களை அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அது 147வது பாடல் பார்த்தா அது தெரியும். இப்போ 147வது பாடல் பார்ப்போம். முந்த அகண்டத்து எழும் ஓர் அறிவு மாத்திரம் அதுதான் முதல் வித்தாகும். இந்த அறிவில் பண்டில்லா அகந்தை முளை போல் இது நனவாம். வந்து வந்து பிறவிதோறும் அகம் மமதை வளரும் அது மகா நனாவாம். நந்தும் அகங்கொடு நனவில் மனோராஜ்யம் செயலே நனா கனாவே. இங்க என்ன சொல்றாருன்னா, மகனே இனி நாம் கூறப்போகும் இந்த ஏழு அஜ்ஞான பூமிகளுடைய விளக்கத்தை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்வாயாக, கவனமாக கேட்பாயாக அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்ப நல்லா இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து இவ்வளவு அஜ்ஞானிகளாம் நம்ம எப்படி மாறணும் அப்படிங்கறத விளக்குறாரு. இங்க நல்லா கவனத்தோடு கேளுங்க, மைண்டை வந்து ஒரு நிலைப்பாட்டுல கொண்டு வந்துருங்க. அகண்டமான இந்த சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல சுத்த அறிவு மட்டும்தான் இருந்ததுங்கிறார். இங்க வந்து வேற எதுவுமே இல்லப்பா. இந்த அகண்டமான இந்த சிருஷ்டி நீ பாக்குறீ இல்லையா, அண்ட சராசரங்களை, இதெல்லாம் படைக்கப்படவே இல்லை. ஏன்னா அங்க அறிவு மட்டும்தான் இருந்தது. இப்ப இதெல்லாம் படைச்சுக்கிட்டது மனசு அப்படிங்கிறது பின்னாடி சொல்ல போறாரு. அப்ப இந்த படைப்பு உருவாவதற்கு முன்னாடி வெறும் அந்த அறிவு மட்டும்தான் இருந்தது. அப்படிப்பட்ட பிரம்மசக்தியான அந்த அறிவிடமிருந்து வெளிப்பட்ட மூல பிரகிருதியில அவ்யக்தமாக ஒடுங்கி கொண்டிருந்த அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா, சைத்தன்யமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பியது. அறிவு என்ன பண்ணுதுன்னா, தன்னை வெளிப்படுத்த விரும்பிய அந்த நிலைப்பாட்டுல மூன்று விதமான குணங்கள் வெளிப்பட்டன அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அது என்னென்ன குணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் என்ற மூன்று குணங்கள். சத்துவம், ராஜசம், தாமசம் என்ற இந்த மூன்று குணங்கள் தான் முதல் முதல் இந்த பிரபஞ்ச உற்பத்தியில எங்கிருந்து வந்துச்சு, இந்த அறிவு நிலையிலிருந்து எக்ஸ்போஸ் ஆச்சு, வெளியே வர ஆரம்பிச்சுது. ஏன்னா அது ஒரு சைத்தன்ய நிலையில தன்னை வெளிப்படுத்திக்க விரும்பின உடனே தன் இடத்துல மூன்று குணங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சது. அப்படி வெளிப்பட்ட அந்த குணாதிசயங்கள் எப்படி இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு குணம் மேலோங்கி இருக்கும். மனிதனிடத்திலே மூன்று குணங்கள் இருந்தாலும் கூட நம்ம இடத்துல ஒரு குணம் மேலோங்கி இருக்கும். அந்த குணம் வந்து அதிகமா இருக்கும் போதுதான் நம்ம அந்த மாதிரி காரியங்கள் இருப்போம். இப்ப நல்ல தமோ குணத்துக்கு போயிட்டீங்கன்னா நல்லா தூங்கிடுவீங்க, எந்த விஷயத்த சொன்னாலும் உள்வாங்க மாட்டீங்க. அதுவே நல்ல ரஜோ குணத்துல சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது வாங்க அமைதியா உட்காந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு உங்களை கூப்பிட்டா தியானத்துக்கு வரமாட்டீங்க. ஏன், நல்லா சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இப்பெல்லாம் வந்து அமைதியா என்னால உட்கார முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. நல்ல அமைதி நிலையில மனசு போயிடுது, எந்த ஒரு புறசுகங்களையும் விரும்பாம அப்படி ஒரு அமைதியில் இருக்க விரும்புற சூழ்நிலையில வாங்க விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டா யாராவது வருவோமா, ஏங்க நான் அமைதியா இருக்க விரும்புறேன் தயவு செஞ்சு நான் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவோம். அப்ப இங்கிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மூன்று குணாதிசயங்களும் மாறி மாறி நம்ம இடத்துல வருகின்ற பொழுது எந்த குணம் நமக்கு மேலோங்கி இருக்கின்றதோ அந்த குணத்திலே நம்ம நிலை பெற்று இருப்போம். அது எவ்வளவு நேரம்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்முடைய சம்ஸ்காரம் அடுத்த நிமிஷம் அது வேலை செஞ்சிடும். ஏன்னா நான் உடனே நம்முடைய அடுத்த நிலைக்கு வந்துட போறோம். இது மனிதனுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். நான் இங்க அதை பேச வரல, இப்ப பிரம்மத்துடைய குணாதிசயத்தை இப்ப நம்ம பேசுறோம். பிரம்மம் இந்த மாதிரி மூன்று குணங்கள்ல வெளிப்பட ஆரம்பித்த உடனே முதல்ல என்ன வருதுன்னா, ஒரு சத்துவ குணத்துல மாயை வெளிப்படுது. ஏன்னா இங்க வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிரம்மத்துக்கிட்டமிருந்து வெளிப்பட்ட சக்தி தான் மாயைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம உடனே பிரம்மம் எப்படிங்க அது வெளிப்பட்டது, குணம் எப்படிங்க பிரிஞ்சுது, அந்த பிரம்மம் ஒண்ணுதானே அப்படின்னு கேட்டா நான் அது ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். இப்ப நான் இருக்கிறேன்னா என்னுடைய சக்தி ஞாபகத்துல நான் என்ன வேணா படைப்பேன். ஏன்னா எங்கிட்ட இருக்கிற சக்தியில நான் வந்து ஒரு விவசாயம் பண்ணி ஒரு அரிசியை கொண்டு வருவேன், ஒரு உளுந்தை கொண்டு வருவேன். இப்படி என்னுடைய சக்தியை வச்சு நான் பலவாறான பொருள்களை படைக்கக்கூடிய ஆற்றல் என்னிடத்துல இருக்கின்றது. இதுக்கு உதாரணம் சாஸ்திரம் ஏற்கனவே கொடுத்துருச்சு. ஒரு சிலந்தி வலையில வந்து எப்படி பின்னுது, சிலந்தி தன்னிடத்துல இருக்கக்கூடிய உமிழ் நீரை எடுத்து உமிழ்நீரன் மூலமாக அந்த சிலந்தி வலையை பின்னிக்கொண்டு அந்த வலையில் தானே விளையாடி மகிழ்வது போல இந்த பிரம்மம் தன்னிடத்தில் இருக்கின்ற சக்தியை வெளிப்படுத்தி இந்த மாயா பிரபஞ்சத்தை உருவாக்குது. எப்படி உருவாக்குதுங்கன்னா, முதல்ல சத்துவ குணத்தின் மூலமாக இந்த மாயையை வெளிப்படுத்துது. அப்படி வெளிப்பட்ட இந்த சத்துவ குண மாயையில சமஷ்டி அவஸ்தையில, ஏன்னா அங்க வந்து பிரிவே கிடையாது, ஒன்றுதான், அதாவது எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்காங்க, இது தனி அது தனி அப்படின்னு பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சத்துவ குணத்துல சமஷ்டி அவஸ்தையில அதனுடைய சாயலான நாண நிழல் இருக்குல்ல, இப்ப நான் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு நிழல் இருக்கிற மாதிரி அந்த இறைவனுக்கு அந்த அறிவுக்கு ஒரு நிழல் உண்டாயிடுது அந்த நேரத்துல, அதான் அதனுடைய சக்தி வியாபகம். அப்படி வெளிப்பட்டதுக்கு பேர் என்ன தெரியுமா, முதல் முதல்ல சாஸ்திரம் பேர் வைக்குது, அது அந்தர்யாமி அப்படின்னு சொல்லுது. அந்த அந்தர்யாமி தான் ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் இருக்குது. அந்த அந்தர்யாமி எப்படி உருவாகுது அப்படின்னு அடுத்து சொல்றாரு. அந்த அந்தர்யாமி வந்து ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் போறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சமாக விரியுது. அப்ப அதுக்கு பேர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த பெயரை இந்த சாஸ்திரம் கொடுக்குது. அப்போ இந்த அந்தர்யாமி ஒவ்வொரு உடம்புக்குள்ள போகும்போது நம்ம தனித்தனியா அதை வந்து வேஷ்டி உடம்பா மாத்த போறோம், அதான் வேஷ்டி பிரபஞ்சம். இப்ப நீங்க நானு செடி கொடிகள் எல்லாம் தனித்தனியா இருக்குது இல்லையா, இதெல்லாம் வேஷ்டியில வந்துடுது. சமஷ்டிங்கும் போது இது எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரே ஈஸ்வரனாக இருக்கின்றது, அது அந்தர்யாமியாக இருக்கின்றது. அதுக்கு வந்து மாயா சகித ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அப்ப அந்த ஈஸ்வரனுடைய சத்துவ குணம் வந்து எப்படி இருக்கும் தெரியுமா, ஆழ்ந்த உறக்க நிலையில சுழுத்தி அவஸ்தையில காரண சரீரத்திலே ஆனந்தமய கோசமாக இருக்கின்றது அப்படின்னு நீங்க சொல்றாரு. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இந்த காரண சரீரம் ஆனந்தமய கோசம் சுழுத்தி அவஸ்தை அதாவது ஆழ்ந்த உறக்கம், இந்த மூணு யாருக்கு இருக்குது தெரியுமா, உண்மையிலேயே ஈஸ்வரனுக்கிட்டதான் இருக்குது. இந்த மாயா பிரபஞ்சத்துல தான் அந்த சக்தி இருக்குது, அந்த சக்திக்கு பேர் தான் ஆனந்தமய கோசம் அப்படின்னு பேரு. அதுதான் ஈஸ்வரன் சுழுத்தி அவஸ்தையில் இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நிலையில இப்ப இங்க சமஷ்டி என்ன பண்ணுது, வேஷ்டியாக பிரிய போகுது, இது தனித்தனியா மாறப்போகுது. இப்ப சமஷ்டினா பல மரங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு தோப்புன்னு புரிஞ்சுக்கணும், வேஷ்டி அப்படின்னா ஒரு தனி மரம் இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மாதிரி இப்ப நான் அப்படின்னு தனித்துவமா என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல, நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க இருக்கீங்கன்னு உங்களை நான் பிரிச்சு பாக்குறேன், அந்த இருமைகளை இப்ப இடத்துல வந்துருச்சு. அப்படி வரும்போது அங்க வேஷ்டி உண்டாகுது. அப்ப அந்த மாதிரி வேஷ்டி உண்டான உடனே என்ன நடக்குதுன்னா, அப்பதான் மனசே பிறக்கும். அந்த நிலையில நமக்கு என்ன பண்ணுது, ரஜோகுணம் வெளிப்பட ஆரம்பிச்சது. அப்ப அந்த ரஜோகுணம் வெளிப்பட்ட உடனே தனியாக பிரிஞ்ச உடனே இரண்டாவது குணமாகிய ரஜோகுணம் என்ன பண்ணுதுன்னா, அநேக ரூபங்களாக பிரிந்து அப்ப ஏகப்பட்ட தனித்தனியா உருவாயிடுது. எல்லாம் தனித்தனியா உருவாகி அதனுடைய அறியாமைகள் அவித்தை நிலை இருக்கு இல்லையா, அது தனித்தனியா பிரிஞ்சிட்டாலே அங்கே அறியாமைகள் தான் இருக்காது, ஒண்ணுமே தெரியாது, அஜ்ஞானத்தில் இருக்கும். அந்த நேரத்துல அந்த வியஷ்டி அவஸ்தியான மாயை வந்து ராஜச குணத்திலே அந்த அறியாமை நிலையிலே பிரதிபலித்த அந்த பிரம்ம நிழலுக்கு வந்து ஜீவன் என்று பெயர் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், சத்துவ குணத்திலே பிரதிபிம்பித்த பிரம்மத்தினுடைய நிழலுக்கு பேரு ஈஸ்வரன், ரஜோகுணத்திலே பிரதிபிம்பித்த பிரம்மத்தினுடைய நிழலுக்கு பேரு ஜீவன். அப்ப இங்க நிழல்னா என்ன புரிஞ்சுக்கணும், சக்தி வியாபகத்துல தனித்தனியாக வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில இப்ப இந்த ஜீவனுக்கு வந்து ராஜச குணம் தான் காரண சரீரமும் சுழுத்தி அவஸ்தையும் ஆனந்தமய கோஷமும் இங்க புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனுக்கு வந்து சத்துவ குணத்துலதான் காரண சரீரமும் சுழுத்தி அவஸ்தையும் ஆனந்தமய கோஷமும் இருக்கும், ஜீவனுக்கு வந்து ரஜோகுண அவஸ்தையில காரண சரீரமும் சுழுத்தி அவஸ்தையும் ஆனந்தமய கோஷமும் இருக்கும். அப்ப இந்த மாதிரி சுழுத்தி அவஸ்தையில காரண சரீரத்தை அபிமானிக்கக்கூடிய ஜீவன் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு பேர் வந்து பிராங்கன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது வந்து நான் கடந்த தரிசன மார்க்கம்னு ஒரு புத்தகத்துல உங்களுக்கு தெளிவுபடுத்திருப்பேன், பிராங்கன்னா என்ன, தைஜசன்னா என்ன, வைஸ்வானர்னா என்ன அப்படிங்கறத நான் தெளிவுபடுத்திருப்பேன், அதை மீண்டும் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும். ஏன்னா திருப்பி திருப்பி நம்ம ஒண்ணு அதை எடுத்து போனவா லேட் ஆகும். இங்க பிராங்கனா ஆழ்ந்த உறக்க நிலையிலே காரண சரீரத்திலே மனம் ஒடுங்கி இருக்கின்ற நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நிலைப்பாட்டுக்கு இப்ப வந்துடுது, இது அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமாகிய இந்த மனசு. ஏன்னா ஈஸ்வர மனமாக பிரபஞ்ச மனமாக இருக்கின்ற பொழுது அது சத்துவ குணத்தில இருக்கின்றது, அங்க சத்துவ குண சுழுத்தி அவஸ்தையிலே ஆழ்ந்த உறக்கத்திலே அந்த காரண சரீரத்தையே அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற ஈஸ்வரனுக்கு பேர் வந்து வேற, இங்க ஜீவனுக்கு வந்து பிராங்கணன் அப்படின்னு பேர். அப்ப அங்க வந்து நம்ம ஈஸ்வரனுக்கு நம்ம என்ன சொல்றோம், வைஸ்வானரன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியா நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படிச்சு புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த ரஜோகுணத்தில வெளிப்பட்ட பிராங்கணன் மூலமா இப்ப நமக்கு என்ன புரிய வருது, காண்பவன் காட்சி காணப்படும் பொருள் அப்படிங்கிற த்ரிபுட்டி உருவாகி எனக்கு வேறாக பல விஷயங்களை படைச்சுக்கிட்டதுனால என்னை நான் அறிகின்ற அறிவாகவும் நானே இருக்கின்றேன். எனக்கு வேறாகவும் ஒன்றை நான் படைத்துக் கொள்கின்றேன். ஒரு காட்சியை நான் உருவாக்கிக் கொள்கின்றேன். காணப்படும் பொருள்களையும் நான் படைத்துக் கொள்கின்றேன். ஆனா உண்மையிலே யார் இருக்கிறேன்? காண்பவனாகி நான் மட்டும்தான் இருக்கின்றேன். அப்ப அப்படிப்பட்ட நான் இருக்கின்ற அந்த சித்து நிலைக்கு வந்து இங்க என்னன்னா, இந்த ரஜோ குணத்துல வெளிப்பட்ட நிலையில அதுக்கு சாட்சியின் பேர். அப்ப நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்ப அது சாட்சியின் பேர். அதாவது ஆழ்ந்த உறக்க நிலையில காரண சரீரத்தில் அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற பிராங்கனும், காண்பான் காட்சி காணப்படும் என்ற மூன்று பொருள்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த அறிபவன், அறிவு அறியப்படும் பொருளாகி அந்த சித்து சாட்சியாகவும் இருக்கின்றது இல்லையா? இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஞானயத்தின் இரண்டு பக்கங்களாக புரிந்து கொள்ளணும். ஒரு நாணயம் இருக்குன்னா அந்த ஞானயத்துல ஒரு பக்கம் இருந்தா போதுமா? அப்ப அந்த ஞானயம்னா கண்டிப்பா ரெண்டு பக்கம் இருக்கணும். இருந்தா தான் அது நாணயம்னே சொல்ல முடியும். ஒரு பக்கமே முன்னா இருக்காது. அந்த மாதிரி ரெண்டு பக்கங்களும் பொருந்தியதாக இந்த சாட்சியும் பிராங்கனனும் இங்க இருக்கின்றது அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒன்றையான எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள அந்த அறிவு சுரூபமான சைத்தன்யத்தை தான் நம்ம வந்து பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பிரம்மம் வந்து ஐந்து விதமான தொழில்களை புரிகின்றது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த பிரம்மம் ஐந்து விதமான தொழில்களை எப்படி புரியுது? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்ற ஐந்து விதமான தொழில்களை எதன் வாயிலாக புரிகின்றது? ஈஸ்வரன்ங்கிற வாயிலாக புரிகின்றது. ஏன்னா அது வந்து சத்துவ குணத்தில ஈஸ்வரனாக வெளிப்பட்ட பிறகு இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டு விடுகின்றது. அப்ப இந்த படைப்பு மூலமாக காத்தல் நடக்குது, அழித்தல் நடக்கிறது, மறைத்தல் நடக்கிறது, அருளல் நடக்கின்றது என்கிற ஐந்து தொழில்களை செய்கின்றது அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்ட பிறகு, அப்படிப்பட்ட இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்ங்கிற ஐந்து தொழில்கள் மூலமாக எல்லாமே படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல பிரம்மா முதல் எறும்பு வரை உள்ள எல்லா பிராணிகளுடைய புத்தியிலே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் அனைத்தையும் காணக்கூடியவனாக உரைகின்ற அந்த அறிவுக்கு பேரு கூடஸ்தன் அப்படின்னு இங்க சொல்றது சாஸ்திரம். அப்போ எல்லா பிராணிகளுடைய புத்தியிலே வந்து இங்க கூடஸ்தனாக அந்த சித்து மாறிடுது. அப்புறம் பல பிறவிகளாக செய்த புண்ணிய பாவங்களை அனுபவித்துக் கொண்டு அதன் மூலமாக கிடைத்த இந்த ஸ்தூல உடல்ல வந்து ஒட்டாமல் எது இருக்குதோ அதை தன் மீது ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றதோ அதுதான் நம்ம உண்மையிலே என்ன புரிஞ்சுக்கணும், ஜீவன் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஜீவன் வந்து ரஜோகுணத்துல வெளிப்பட்ட பிரம்மத்துடைய அந்தர்யாமி. அது வந்து நமக்குள்ள ரஜோகுணத்துல வெளிப்பட்டு இங்க ஜீவனாக நமக்குள்ள வந்து நுழைஞ்சிடுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஜீவனாக இருக்குதுன்னா நம்ம இடத்துல ஒட்டாம தான் அது இருக்குது. ஏன்னா அதுக்கு எந்த கர்மாவும் கிடையாது. அந்தர்யாமி வந்து எந்த ஒரு நம்ம செய்யற பாவ புண்ணியங்களையோ விஷயங்களையோ அனுபவம் ஆக்காது. அது சம்பந்தம் இல்லாம ஒட்டாம இருக்குது. அதனாலதான் பகவத்கீதையும் சொல்லுது, நான் ஜீவ ஜகத்துகளில் இல்லை அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்றாரு இல்லையா. அப்ப நான் ஜீவ ஜகத்துக்கள் இல்லைன்னு அவர் எப்படி சொல்றாருன்னா, இங்க வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உருவத்துல அவர் இல்ல, இந்த உடல்கள் அவர் இல்ல. ஏன்னா அவர் அந்தர்யாமியா இருக்கிறது நமக்கு வந்து ஒரு புரிதலுக்காக. ஏன்னா ஜீவன்கிறது நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இந்த உடல் எடுத்த பிறகு நமக்கு உள்ள இருக்கிற உயிராற்றல் உயிர் அப்படிங்கிற மாதிரி நம்ம தனியா ஒரு பிரிச்சு வச்சு பாக்குறோம். ஆனா இங்க உயிர் வருவதும் இல்லை போறதும் இல்லை, இந்த உடல் தான் வந்து போகின்றது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம இந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஒரு புரிதலுக்காகத்தான். ஏன்னா அது எங்கும் நிறைந்திருக்கின்றது. இப்போ அந்த உயிரை வந்து நீங்க பிராணன்னா கூட வச்சுக்கலாம், பிராணன்னு வச்சுக்கிட்டா கூட, இப்போ அந்த பிராணசக்தி வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சதான இருக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்சத்துல வந்து இப்போ நம்முடைய ஏரியாவில் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடியதை வச்சுக்கிட்டு நான் உயிர் உள்ள வருது உயிர் வெளியே போகுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒட்டாம தான் இருக்குது அப்படின்னு நமக்கு அவர் புரிய வைக்கிறாரு இந்த சாஸ்திரத்துல. அப்புறம் உடலின் மீது ஒட்டாமல் ஏற்றி வைக்கப்பட்டுள்ள ஜீவனை எந்த மெய்யறிவு உள்ளிருந்து விளங்க வைக்கின்றதோ அதைத்தான் சேத்ரக்னன் என்றும் அழைக்கப்படுகின்றது அப்படின்னு அடுத்து அதுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார். அப்போ ஜீவன்கிறதும் சேத்ரக்னன்கிறதும் உள்ள வித்தியாசத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப சேத்ரக்னன்கிறது யாரு? ஆன்மா, அறிவு. ஜீவன்கிறது யாரு? மனம். அப்போ இங்க நம்ம இந்த புரிதல நல்லா தெளிவா இருக்கணும், ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. இப்ப பொதுவா நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட பாடத்திட்டங்கள்லாம் நமக்கு எப்படி புரிய வச்சிருக்கோம் அப்படின்னா, இருமைகளை புரிய வச்சிருக்கோம். இப்ப ஜீவாத்மா ஒண்ணு இருக்குது, பரமாத்மா ஒண்ணு இருக்குது. அப்ப அந்த பரமாத்மா வந்து வெளியிருந்து நம்மளெல்லாம் இயக்கிட்டு இருக்காரு, நான் வந்து ஜீவாத்மா அப்படின்னு ஒரு தப்பான பாடங்களை நம்ம படிச்சுட்டு வந்துட்டோம்னா இங்க நம்ம உடனே குழப்பத்துக்கு வந்துடுவோம். அப்போ இந்த சேத்ரக்னனும் எங்கேயுமே எதிரியும் வர்றது கிடையாது. ஜீவனும் அப்படிதான், மனசும் அப்படிதான். அது உடல் எடுக்குது ஆனா ஒட்டாம இருக்கும். மனசு வந்து ஒரு சூட்சமம், இந்த உடல் வந்து ஒரு ஸ்தூலம். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த புரிதல் கண்டிப்பா வரணும். இதெல்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கைவல்லி நவநீத புத்தகத்தை படிங்க. ஏன்னா இப்போ அந்த நான் எழுதின புத்தகங்கள் உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன். அதுல வந்து 323வது பக்கத்தில் அதை பற்றி நிறைய தெளிவா விளக்கமா கொடுத்துருப்பேன். ஏன்னா பேசும்போது சில விஷயங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, ரெண்டு மூணு டைம் கேட்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். கண்டினியூஸா நான் அப்படியே பேசிட்டு போவேன், நீங்க அதை புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் ஏமாந்துடும். அதனால மீண்டும் மீண்டும் கேட்கணும், இல்லைன்னா புத்தகத்தை படிக்கணும், அப்பதான் தெளிவுக்கு வரும். அப்போ ஈஸ்வரனுக்கு மாயை மட்டும்தான் உபாதி, மேலும் மாயையை ஈஸ்வரனுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து உபாதி எது, ஜீவனுக்கு இந்த உடல் தான் உபாதி. ஆனா ஈஸ்வரனுக்கு எது உடல்? இந்த மாயை தான் உடல். ஏன்னா அவன் வந்து உண்மையிலேயே இந்த உடலே இல்லை, ஈஸ்வரன் வந்து உடல்லையே கிடையாது. அதனால அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால அவனுக்கு வந்து மாயா சிதாபாசன் பேரு ஈஸ்வரனுக்கு. அதனால அது நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த பிரம்மமாகிய சித்து, அந்த சைத்தன்யம் அல்லது அறிவு ராஜச குண மாயையிலே பிரதிபிம்பித்த போது ஜீவர்கள் தோன்றியதுனால இந்த ஜீவர்களுக்கு வந்து அவித்யா சிதாபாசன் அப்படின்னு பேரு. ஜீவர்களுடைய உடல் வந்து அஜ்ஞானத்துலதான் உண்டாகி இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இது மாதிரி தொடர் விசாரத்தினாலும் அபியாசத்தினாலும் தமோகுணம், ரஜோகுணம் மற்றும் சத்துவகுணத்தை மட்டும் பிரதானமாக கொண்ட சிதாபாசன் கூடஸ்தனாக மாறுகின்றது அப்படின்னு நீங்க சொல்றாரு. இப்ப கூடஸ்தன்னா நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்துட்டோம். பிரம்மா முதல் எறும்பு வரை உள்ள எல்லா பிராணிகளுடைய புத்தியிலே ஏற்றத்தாழ்வுகள் இன்றி காணக்கூடியவனா இருப்பவன் தான் கூடஸ்தன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப புத்தியில பிரகாசிக்கக்கூடிய அந்த அறிவு இருக்கு பாருங்க, அதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது. அதான் ஏற்கனவே அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். வானத்துல இருக்கக்கூடிய சூரியன்ல வந்து பிரகாசிக்கக்கூடிய அந்த பிரதிபிம்பம் வந்து கீழே பூமியை நோக்கி வரும்போது அதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஆனா கீழே இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. எப்படி? கண்ணாடி போன்ற தெளிந்த நீரிலே அந்த சூரியனுடைய முழு பிரகாசமும் தெல்ல தெளிவாக தெரிகின்றது. கலங்கிய குட்டை நீரிலே, சேற்று நீரிலே அந்த சூரியனுடைய பிரகாசம் தெல்ல தெளிவாக தெரிவதில்லை என்பது போல இங்கே நம்மிடத்தில் மனம், இந்த ஜீவன் எப்படிப்பட்ட உடல் இருக்கின்றது, எப்படிப்பட்ட புரிதல் இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் அந்த கூடஸ்தன் பிரகாசிக்கும், புத்தியில பிரகாசிக்கும். அப்ப அந்த புத்தியில எப்படி பிரகாசிக்குது? எறும்பு முதல் பிரம்மா முதல் அது பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குது. எறும்புடைய அறிவாற்றல் எப்படி இருக்கும், மனிதனுடைய அறிவாற்றல் எப்படி இருக்கும், பிரம்மாவுடைய அறிவாற்றல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். அந்த பிரகாசம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இது நம்ம கடந்த பாடல்லையே பார்த்தோம். இப்ப ஆனந்தம்ங்கிற விஷயத்தை நம்ம கடந்த பாடல பார்த்தப்ப எப்படி பார்த்தோம்? ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை விட கந்தர்வனுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கும். அந்த கந்தர்வனோட தேவ கந்தர்வனுக்கு ரொம்ப அதிக ஆனந்தம் கிடைக்கும். அப்ப அவனை விட வந்து பிரம்மாவுக்கு 100 மடங்கு ஆனந்தம் கிடைக்கும்னு பார்த்தோம். அப்ப அந்த 100 மடங்கு ஆனந்தம் பிரம்மாவுக்கிட்ட கிடைக்குது அப்படின்னா அந்த பிரம்மா யாருன்னு பார்த்தோம், ஈஸ்வரன் பார்த்தோம். அப்ப இங்க ஈஸ்வரன் இடத்துல 100% அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. ஏன்னா அந்த சித்து முழுசா அந்த ஈஸ்வரனிடத்துல பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனா அந்த ஈஸ்வரனிலிருந்து தனித்த உடலாகிய மாறிய ஜீவன் என்னிடத்திலே தனித்த உடல் உண்டாக்கப்பட்டதுனாலே அந்த உடலுக்கேற்ற அளவு தான் என்னிடத்துல அந்த அறிவு பிரகாசிக்கின்றது. அப்ப அந்த உடல் இருக்கின்ற மனதுக்கேற்ற அளவு தான் என்னுடைய அறிவு வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. அப்ப நான் எப்படிப்பட்ட மனதை நான் வைத்துக் கொண்டால் என்னுடைய அறிவு வந்து பிரகாசமாக வெளிப்படும் அப்படிங்கிறத நம்முடைய மன தூய்மையை பொறுத்துதான் இருக்கின்றது. அப்ப அந்த மன தூய்மை எப்படி உண்டாகும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சாஸ்திரத்தினுடைய முற்பகுதிகளில் சொல்லப்பட்ட கர்மகாண்டத்திலே இருக்கக்கூடிய சித்த சுத்தி நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளும் போது மனதை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட தவறான எண்ணங்கள் எல்லாம் இறக்கி வைத்துக் கொண்டால் இங்க இறைவன் மட்டும்தான் பிரகாசிப்பது நமக்கு தெரிய வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கடந்த பாடல்கள் மூலமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இது மாதிரி நம்ம தொடர் விசாரத்தின் மூலமாக ஒவ்வொன்றையும் நம்ம இந்த குணபேதங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பரிசுத்தமான உயர் அறிவாகிய சைத்தன்யத்தோட படைப்பின் பொருட்டு பல்வேறு அசுத்தங்கள் கூட கூட ஒன்றேயான சைதன்யத்தின் பெயர்கள் இடத்திற்கு ஏற்றாற் போல பலவாறாக மாறுபடுகின்றது. அப்ப அந்த மாதிரி இடத்திற்கு ஏற்றாற் போல அந்த சைத்தன்யத்துடைய பெயர் எப்படி மாறுபடுது? மாயையின் மாறுபடுது, அவித்தையின் மாறுது, அஞ்ஞானம், அஞ்ஞான காரியமாகிய 3 சரீரங்கள் இவை எல்லாம் அசுத்தமே ஆகும் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அப்ப இவ்வாறு இந்த ஜீவனுக்கு கை கால் போன்ற அவயவங்கள் கொண்ட பரு உடல் உண்டாவதற்கு முன்பு சூக்ஷமமாக இருந்த மூல பிரகிருதி அவ்யக்தம் என்ற விதையை பீஜ சாக்கிரம், அதாவது தனி விதை சாக்கிரம் என்று அழைக்கப்படுகின்றது அப்படின்னு இப்ப அந்த பாயிண்ட்டுக்கே வர்றாரு. ஏன்னா நம்ம முதல்ல வந்து தனி விதை சாக்கிரம் மொத்தம் 7 விதமான அஜ்ஞான பூமிகளை பார்த்தோம். அந்த 7 விதமான அஜ்ஞான பூமிகள்ல முதல் விதையாக பீஜ சாக்கிரம் பார்த்துட்டோம். இப்ப மீண்டும் அந்த 7 அஜ்ஞான பூமிகள் என்னென்னு பார்த்தோம்னா தனி விதை சாக்கிரம், சாக்கிரம், மகா சாக்கிரம், சாக்கிர சொப்பனம், சொப்பனம், சொப்பன சாக்கிரம், சுளுத்தி அப்படிங்கிற 7 அஜ்ஞான பூமியில இப்ப முதல்ல கூறப்பட்ட அந்த தனி விதை சாக்கிரம் தான் இவ்வளவு விளக்கம் அவர் கொடுத்துட்டு வர்றாரு. அப்போ இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது சாக்கிரம்ங்கிறது ஜாக்கிர அவஸ்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். அது விழிப்புணர்வு அனுபவம். அதனுடைய விதை வந்து எங்க உண்டாகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அது எங்க உண்டாகுதுன்னா அந்த அவ்யக்தங்கிறதுல இருந்து நமக்கு வெளிப்படுது, அறியாமையிலிருந்து வெளிப்பட்டிருக்குது. அப்போ அந்த அறியாமை நாம் நீங்குவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இங்க நமக்கு சாஸ்திரம் நிறைய விஷயங்களை புரிய வச்சுது. அப்போ அந்த ஜீவனத்தில் உள்ள சைத்தன்யமான அறிவிலே நான் எனது என்ற அபிமானம் வந்து நமக்கு வந்து விழிப்புணர்வுல உண்டாயிடுது. அது வந்து சாக்கிரம்னு பேரு. அதாவது தனி விதை சாக்கிரம்ங்கிறது இந்த விதை உருவாவதற்குண்டான அஜ்ஞானம், அவ்யக்தா ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியது தனி விதை சாக்கிரம். அப்புறம் எப்ப ஜீவன் வந்து விழிப்பு நிலையில வந்து நான் எனது என்று ஒன்றை அபிமானிக்கின்றானோ அதுக்கு பேரு வெறும் சாக்கிரம். வெறும் சாக்கிரம்னா விழிப்பு நிலையின் பேரு. அப்புறம் இத்தகைய அபிமானம் ஒவ்வொரு பிறவிதோறும் ஜீவனுக்கு உண்டாகுது இல்லையா? ஏன்னா இந்த அபிமானம் என்ன ஆகுது, இதோட போயிடுறது இல்ல, திருப்பி திருப்பி இந்த உடல் அபிமானத்தினால பல பிறவியில் எடுக்கிறான். அதுக்கு பேரு மகா சாக்கிரம். அப்புறம் இந்த மாதிரி சேதனமான அறிவு உலக விஷயங்களை பற்றி எழுகின்ற பல்வேறு எண்ணங்களினால் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களில கற்பனையான மனோராஜ்யத்தையும் கனவுல படைச்சுக்குது. உறக்கத்துல உறக்கத்திலையும் படைக்குது, விழிப்பு நிலையிலையும் படைச்சுக்குது. ஏன்னா விழிப்பு நிலையிலையும் இப்படி பல்வேறு எண்ணங்கள் நம்ம இடத்துல கற்பனையாக உண்டாகி கொண்டுதான் இருக்கின்றது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், கற்பனையாகத்தான் அதை நம்ம ஃபர்ஸ்ட் அபிமானிக்கிறோம். அப்படி கற்பனையை அபிமானித்த பிறகுதான் நம்ம அதை உருவத்துல கொண்டு வர போறோம். அப்ப அதுக்கு பேர் வந்து சாக்கிர சொப்பனம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி நம்ம இடத்துல ஏற்படுத்துகின்ற மனோராஜ்யத்துக்கு பேரு சாக்கிர சொப்பனம் அப்படின்னு சொல்லி இந்த 147 பாடல்களோட விஷயத்தை சொல்லிட்டாரு. அடுத்தது மூன்று விஷயங்களை வந்து நம்ம அடுத்த 148 பாடல்ல வர ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். இந்த 7 அஜ்ஞான பூமிகளை விளக்கிட்டு வராரு, அது நம்ம பார்க்கும்போது நல்லா புரியும். உண்மையா பிரம்மத்தோட நிலைப்பாடு என்ன, இந்த எப்படி இந்த பிரபஞ்சம் உண்டானது, இந்த பிரபஞ்சத்துல நான் எந்த நிலையில இருக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் நமக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த பாடத்திட்டங்கள் இப்படி விளக்கமா கொடுக்கப்படுகின்றது. இப்ப மீண்டும் நாம் ஞாயிற்றுக்கிழமை வகுப்புல இதை தொடர்வோம். நன்றி. ஓம் தத்சத்.